بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய மார்க்க வகுப்பிலே நாமெல்லாம் அகீதாவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி நான் இந்த இடத்திலே விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இது பற்றிய ஒரு தெளிவின்மை அல்லது சரியான ஒரு புரிதலின்மை இருந்து கொண்டிருப்பதை எம்மால் காண முடிகிறது. அது என்ன அப்படி என்று சொன்னால், மனித உணர்வுகளுக்கு நமது உள்ளம் அதாவது சாய்கின்ற அந்த நேரமும், மார்க்க ரீதியாக எது சரி எது பிழை என்று முடிவெடுக்கின்ற அந்த நேரமும் மோதுகின்ற நேரங்கள். இது பெரும்பாலும் அகீதாவுடைய இடத்தில் தாக்கம் செலுத்துகின்ற பொழுது அதனது பாதிப்பு அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். மற்ற விஷயங்களை பொறுத்தவரைக்கும், அது ஹராம் ஹலால் அல்லது தடை என்கின்ற இடத்தை பொறுத்தவரைக்கும், ஒருவர் வழிகேடு நேர்வழி என்ற இடத்திற்கு என்ன செய்யாது, அது கொண்டு போய்விடாது. ஆனால் இது அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிற நேரங்களில் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதை எங்களால் காண முடிகிறது. அதனால்தான் இந்த வார தலைப்பாக, அதாவது உணர்வும் ஈமானிய உறுதியும் கொள்கை உறுதியும் என்கின்ற ஒரு தலைப்பை நான் போட்டிருந்தேன். அன்புள்ள சகோதரர்களே, இதை எந்த அடிப்படையில் நான் இதை பேச வேண்டும் என்ற இந்த அதாவது இந்த இந்த உரையை பேச வேண்டும் என்பதற்கு பின்னணியும் சொல்லிக் கொள்கிறேன். சென்ற வாரம் நாம் சகோதரர் அப்பாஸ் அலி அவர்களுடைய ஒரு உரை ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த இடத்தில். அப்போ எனக்கு ஒரு தகவல் கிடைத்தேன்னு சொன்னால், ஒரு சகோதரர் அல்ல ஒரு சில சகோதரர்கள் எனக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதாக எனக்கு தெரிந்திருக்காது, இது சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், ஆனால் இது வந்து எனது பொருத்தமற்ற நிகழ்ச்சி, இப்படி ஒருவரை விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஒன்று எமக்கு இல்லை, அப்படியான ஒரு தலைப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை என்று பேசியதாக நான் கேள்விப்பட்டேன். அன்புள்ள சகோதரர்களே, அதை ஒட்டித்தான் ஒரு சில விஷயங்கள் நாம் கொள்கையில் பொதுவாக நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இதனுடைய நோக்கம் நாம் செய்தவைகளை நியாயப்படுத்துவதோ அல்லது ஒரு பக்க நியாயங்களை முன்வைப்பதோ அல்ல. மாற்றமாக, குர்ஆன் சுன்னாவில் நாங்கள் வழி தவறக்கூடாது. குர்ஆனுடைய பார்வையிலிருந்து, ஹதீஸுடைய பார்வையிலிருந்து உணர்வு ரீதியாக நாங்கள் என்ன செய்து விடக்கூடாது, வழி தவறிவிடக்கூடாது. ஒரு தெளிவான ஒரு போக்கிலே இருக்க வேண்டும். இதனால் நமக்கு லாபமோ நஷ்டமோ, மறுமையில் அல்லாஹு தாலாவுடைய விசாரணைக்கு முன்னால் குர்ஆனும் சுன்னாவும் தான் வந்து நிற்க போகிறது. வேறு எந்த உணர்வுகளோ அல்லது இந்த சமுதாயத்திலே நம்மளுக்கு சார்பாக நடந்தவர்களோ எதிராக நடந்தவர்களோ வந்து நிற்க போவது கிடையாது. மறுமையில் இந்த உலகத்திலே இயக்கமாக வாழ்ந்தாலும், ஜமாத்தாக வாழ்ந்தாலும், கோத்திரமாக வாழ்ந்தாலும், ஊராக வாழ்ந்தாலும், ஒரு ட்ரஸ்டாக வாழ்ந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும் விசாரணை நாளை மறுமையில் தனியே தான். நாளை மறுமையில் ஒவ்வொருவரும் தனியே தான் விசாரிக்கப்படுவார்கள். எனவே நம்ம விசாரணையை முன்னிறுத்தி, அல்லாஹு ரப்புல் ஆலமீனிடத்தில் நாம் எப்படி விசாரிக்கப்படுவோம் என்பதை முன்னிறுத்தி, நாம் எந்த விஷயங்களை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் அதை முன்னிறுத்தி தான் என்ன செய்யணும், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு அம்சம். இது இதை ஒட்டி, இதோடு சம்பந்தப்பட்ட இது போன்ற எம சமுதாயத்திலே உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொள்கைகளை இரண்டாம் தரமாக வைக்கக்கூடிய பல நிலைகள் எங்களுக்கு ஏற்படுவதற்கான காரணம் காழ்ப்புணர்வோ வெறுப்போ அல்ல, அதுல சில நல்ல நோக்கம் தான் என்ன செய்து இருக்குது. ஏன் நம்மளுக்கு பிரச்சனை? நம்ம மார்க்கத்தை படிச்சுட்டு போவோம், குர்ஆனை சுன்னாவை படிச்சு கொண்டு போவோம், அதில் விளங்கி கொண்டு போவோம், நம்மளே மாற்றிக்கொள்வோம். மற்றபடி ஏன் நம்ம பிரச்சனை விமர்சனங்கள் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஈடுபட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தை தவிர பெரும்பாலான சகோதரர்களுக்கு அந்த மாதிரி சொல்ற நேரத்தில் வேறு எண்ணங்கள் அல்ல. இருந்தாலும் கூட மார்க்கத்தில் அதை சரியாக இருக்கணும். நம்ம எது நினைத்தாலும் எது முடிவெடுத்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் அதை சொல்லி இருந்தால் அதில் நாம் என்ன செய்யலாம், அந்த உணர்வை வரவேற்கலாம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத இடங்களில் அந்த உணர்வை நாம் வரவேற்க முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வு என்னென்ன நேரங்களில் எல்லாம் கொள்கை உறுதியோடு மோதும், உணர்வுகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது என்பதை பற்றி தான் நான் இந்த இடத்திலே விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக உணர்வுகள் என்பது மதம், மார்க்கம், சிந்தனைகள், கொள்கைகள் எல்லாவற்றையும் தாண்டி மனிதனுக்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய பொதுவான ஒரு இயல்பு. ஒருவர் வேதனைப்படுகிற நேரத்தில் ஒருவர் வந்து அதாவது கஷ்டத்துக்குள்ளாகிற நேரத்தில் கவலைப்படுதலில் ஒரு முஸ்லீம் வேறு காஃபிர் வேறு என்று என்ன செய்ய மாட்டான், அதில் இருக்க மாட்டான். அவனுடைய கவலைப்படுதல் அதில் என்ன செய்யும், அவனுடைய நெருக்கத்துக்கும் தூரத்துக்கும் ஏற்ப ஈக்குவலாக இருக்கும். அவன் எவ்வளோ நெருக்கமானவனோ அந்த அளவுக்கு என்ன செய்வான், அதில் வேதனைப்படுவான். எவ்வளோ தூரமானவனோ அந்த அளவுக்கு அந்த வேதனை அவனுக்கு குறைவாக இருக்கும். எப்படியோ மதம் மார்க்கம் என்கின்ற அடிப்படையில் அதில் வித்தியாசம் கிடையாது. உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் இறைவன் மனிதர்களுக்கு ஒரே விதமாகத்தான் படைத்திருக்கிறான். ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது, எப்பொழுதும் உணர்வை இந்த இதில் நல்ல உணர்வுகளை வளர்க்கவும் கெட்ட உணர்வுகளை தடுக்கவும் இஸ்லாம் நிறைய வழிகாட்டுகிறது. நல்ல உணர்வுகளை வளர்க்கவும் கெட்ட உணர்வுகளை தடுக்கவும் இஸ்லாம் நிறைய வழிகாட்டுவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் நல்ல உணர்வு எது கெட்ட உணர்வு எது என்பதை இஸ்லாம் எப்பொழுதும் எமது சுதந்திரத்துக்கு விட்டுவிடவில்லை. அதான் மிக முக்கியம். பொதுவாக நல்ல உணர்வு கெட்ட உணர்வு என்பதை நம்ம முடிவெடுத்திடலாம், இது நல்ல உணர்வு இது கெட்ட உணர்வு என்று முடிவெடுத்திடலாம். ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு எல்லா இடங்களிலும் இது நல்ல உணர்வு எல்லா இடங்களிலும் இது கெட்ட உணர்வு என்று முடிவெடுக்கின்ற உரிமை இஸ்லாம் எங்களுக்கு தரவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் என்பது ஒரு பரிபூர்ணமான மார்க்கம், எல்லா விஷயங்களிலும் தலையிடக்கூடிய ஒரு மார்க்கம், எல்லா விஷயங்களிலும் தலையிட்டு அதற்குரிய வழிகாட்டுதலை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கிற இந்த நேரத்தில் இஸ்லாம் எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளடக்கிற நேரத்தில் எதுவாக இருந்தாலும் அதில் இஸ்லாத்துடைய ஒரு வழிகாட்டல் அந்த இடத்துல இருக்கும். அறிவாக இருந்து அதாவது உணர்வாக இருந்தாலும் இந்த இடத்துல இஸ்லாமிய அறிவு என்ன சொல்கிறது என்பதை வைத்துத்தான் நாங்கள் பல இடங்களில் முடிவெடுக்க வேண்டி இருக்கும். ஆனால் உணர்வு என்கின்ற அடிப்படையில் இது நல்லது இது கெட்டது என்பதை நம்ம முடிவெடுத்திடலாம், ஆனால் எல்லா இடங்களிலும் அது சாத்தியப்படாது. உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், மூமின்களுடைய விஷயத்தில் இந்த நபியார் பில் முஃமினீன ரவூஃபுன் ரஹீம், ரவூஃபாக இவர் இருப்பார். ரவூஃப் என்று சொல்றது அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுக்கு நம்ம சிஃபத்தாகவும் குர்ஆன்ல என்ன செய்வோம், ரவூஃப் இறைவனுக்கு அப்துர் ரவூஃப் அண்டா என்ன, அதாவது ரவூஃப் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவனுடைய அடிமை என்ப அர்த்தம். அந்த ரவூஃப் என்ற சொல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உபயோகிக்கிறான். என்னது ஒரு பொதுவான ஒரு அரபு சொல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உள்ளவர். அதே போல இன்னொரு கருணைக்குரிய வார்த்தை தான் ரஹீம், பில் முஃமினீன ரவூஃபுன் ரஹீம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களோடு ரவூஃபாகவும் ரஹீமாகவும் இருப்பார்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குரிய ஒரு நல்ல சிபத்தாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போலதான் ரஃபத் ரஹ்மத் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நல்ல பண்பு, அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்துக்கு வைத்த நல்ல பண்புகளில் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அழுகிற நேரத்தில் இப்ராஹிமுடைய மரண நேரத்தில் ரசூல் அங்க அழுதாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, ஹாதிஹி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி இன்னமா யர்ஹமுல்லாஹு மின் இபாதிஹிர் ரஹமா. அல்லாஹு தஆலா இந்த இப்போ நம்ம அழுகிறோமே, இந்த அழுகை உள்ளத்திலே வைத்த ஒரு கருணை, இறைவன் வைத்த ஒரு கருணை. தனது அடியார்களில் அல்லாஹு தஆலா யார் இரக்கம் காட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் அல்லாஹு தஆலா இரக்கம் காட்டுவான். எனவே இர்ஹமு மன் ஃபில் அர்த் இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, உலகத்திலே உள்ளவர்களுக்கு நீங்கள் கருணை காட்டுங்கள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு கருணை, வானத்திலே உள்ளவன் உங்களுக்கு கருணை காட்டுவான். நல்ல பண்பு. ஆனால் இது அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்டா, இதே மூமின்கள் விஷயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றானா, வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லா, ஒரு இடத்துல உங்களுக்கு ரஃபத் வரவே கூடாதுன்றான். இதையே சொன்ன அல்லாஹு தஆலா பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம் என்ற வார்த்தையை சொன்னல்லா, ரவூஃபுன் என்ற சொல்ல அடிப்படை வினை அடியாக ரஃபத் என்று வரும். வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லா, அதாவது உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் அவர்கள் இருவர் விஷயத்திலும் இரக்கம் வரக்கூடாது அப்படின்றான். இப்ப உணர்வுகளை பத்தி ஒரு பேச்சு இது, வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு அவர்கள் இருவர் விஷயத்திலும் இரக்கம் வரக்கூடாது அப்படின்றான். அப்படின்னா என்ன, இரக்கம் வரும் ஆனா வரக்கூடாது. அந்த இடத்துல உணர்வை நீங்க என்ன செஞ்சிடணும், அந்த இரக்க உணர்வு ஒரு சைட்ல வச்சிடணும். உணர்வு வரும், இரக்கம் வந்தாலே இஸ்லாம் நினைச்சிடக்கூடாது, அங்கதான் பிரச்சனை இருக்குது. இரக்கம் வந்துட்டாலேயே இரக்கம் வருகின்ற இடமெல்லாம் இஸ்லாம் தான் அப்படின்னு நினைக்க கூடாது. சில இடங்கள்ல இஸ்லாம் தலையிட்டு இந்த இடத்துல உனக்கு இரக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லும், அப்படி வருவது அந்த இடத்துல இஸ்லாத்துக்கு முரணானது. ஆனா இரக்க உணர்வு வரும், வராட்டி அல்லாஹு தஆலா வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டான். உங்களில் யாரும் மரணிக்க கூடாதுன்னு குர்ஆன் இல்லையே, எல்லாரும் மரணிக்கு தான் போறாங்க. எது ஏலாதோ அதுக்கு அல்லாஹு தஆலா தடை என்ன செய்யாது, வராது. இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்தும் ஃபீ தீனில்லா, யார் பார்த்து யார் விபச்சாரம் செய்கிறார்களோ, எந்த ஆண் விபச்சாரம் செய்கிறானோ எந்த பெண் விபச்சாரம் செய்கிறாளோ அவர்களுக்கு நீங்கள் கசையடி அடிக்கின்ற பொழுது அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற பொழுது இரக்கம் வரும். அதை பார்க்கிற நேரத்தில் இரக்கம் வரும். இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் அதாவது கல்லடித்து கொல்லப்படுகிற நேரத்தில் பார்த்தா உள்ளத்தில் என்ன செய்யும்? ஒரு இரக்கம் வரும். வரக்கூடாதுன்றாலாம் அந்த இடத்துல உங்களுக்கு வரும். அல்லாஹ் தஆலா தான் ஏற்படுத்திக்கலாம். அல்லாஹ்வே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி. அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின ஒரு உணர்வு இது. ஆனால் அது உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த இடத்துல நீங்க இரக்கம் காட்டுனீங்க என்று சொன்னால் நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரணாக உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரணாக இரக்கம் காட்டுறதே, இரக்கம் காட்டுவதே அங்களுக்கு உங்களுக்கு என்னது பிரச்சனை தான் அப்படி என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் இந்த சட்டத்தை இறக்குறான். ஏன் அல்லாஹ்வுக்கு தெரியும்? மூமின்களுக்கே இரக்கம் வரும், மூமின்களுக்கே இந்த மாதிரி கல்லடிக்கிற நேரத்தில் இரக்கம் வரும் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் தஆலா இந்த சட்டத்தை என்ன செய்யறான் சொல்றான். இந்த இடத்துல ஒரு குறிப்பை சொல்லிக்கிறோம். இது யாருக்கும் வேற சிந்தனையில ஜாயின் ஆயிடக்கூடாது. புதுசாக ஒரு கிளிப் ஒன்று வெளியாகிச்சு, ஒரு அதை நிலம் தோண்டி ஒரு பெண்ணை வச்சு என்னது கல்லடிக்கிற மாதிரி தாயிஷ் ஈராக்ல நடந்த ஒரு கிளிப் ஒன்று வெளியாகிச்சு. அப்போ அது அந்த நடவடிக்கை வீடியோ எடுத்து வெளியிட்ட இந்த நடவடிக்கை சரிதான்னு யாரும் விளங்கிடக்கூடாது. இதை வச்சு ஏன் விளங்கிவிடக்கூடாதுன்னு சொன்னால், இஸ்லாம் 13 வருட மக்கள் இருந்து என்ன செய்யலை, இந்த மரண தண்டனையை நடைமுறைப்படுத்தவில்லை. மரண தண்டனை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னால் இஸ்லாம் செய்த விஷயமே அந்த சூழலை சரிப்படுத்தியது. சூழலுக்குரிய எல்லா விதமான ஸ்தீர்ணமான நிலைமை சூழலை கொண்டு வந்தது. இரண்டாவது கட்டம், அதை நடைமுறைப்படுத்துகிற நேரத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், வல் யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன். அவர்களுக்கு இரண்டு பேருக்கு நடக்கக்கூடிய தண்டனையை மூமின்களில் ஒரு கூட்டம் பார்க்கட்டும். மூமின்களில் ஒரு கூட்டம் ஏன் பார்க்கணும்? பார்த்தால் அந்த அச்சம் என்ன செய்யும் உண்டாகும். அவங்க செய்தியை மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அதிலிருந்து அந்த பாவம் என்ன செஞ்சிடும் குறைஞ்சிடும். இது எப்போ குறையும்? இஸ்லாமிய ஆட்சி இருந்த அந்த ஏரியா அந்த பிரதேசம் எல்லாம் இது. இலங்கையில் உள்ளவங்களும் இந்தியாவில் உள்ளவங்க கிளிப்பில் பார்த்தா தண்டனை குறையுமா? ஏன் குறையாது? அங்கே இஸ்லாமிய ஆட்சி இல்லை, அங்கே தான் நடக்குதுன்னு இங்கே தவறு வளருமே ஒழி. இன்னும் சொல்ல போனால் சில பொழுதுகளில் இஸ்லாத்தை விளங்காத மக்களுக்கு தவறான சிந்தனை போய் பதியுமே தவிர, கொடூரம் என்ற சிந்தனை போய் பதியுமே தவிர, முஸ்லீம்கள்லேயே உணர்வுகளை எப்படி கட்டுப்படுத்தி இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விளங்காத நிறைய பேர் இருக்கிற நேரத்தில் இது முஸ்லீம் அல்லாத சகோதரத்தின் எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்க முடியாது. அவர்கள்ட்ட விமர்சனங்களை இந்த விஷயத்தில் எதிர்பார்க்க முடியாது. அவர்கள்ட்ட விமர்சனத்தை இந்த விஷயத்தில் களையவும் முடியாது. ஓரளவு நெருக்கலாம், ஒரு புரிந்துணர்வு என்ன செய்யலாம் ஏற்படுத்தலாமே தவிர இந்த விஷயத்தில் அது இருந்து கொண்டே இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, வீடியோ எடுத்து கிளிப் எடுத்து உலகுக்கு போட்டதுனால பாவம் குறைய போறது இல்லை. ஏன்? அங்கு இஸ்லாமிய ஆட்சி இல்லை. எங்க பாவம் குறையும், எங்க நடைமுறைப்படுத்தப்படுதோ அந்த சூழல்ல உள்ளவன் கொஞ்சம் பயப்படலாம். ஏன்னா நடைமுறைப்படுத்துற சூழல் அவன் இருக்கிறான். வெளியில் உள்ளவன் பார்த்துட்டு விமர்சனமும் கமெண்ட்டும் தான் எழுதுவானே ஒழிய வேற எந்த பிரயோசனம் என்ன செய்யாது, அது தராது. அதனால அதை இதே சம்பந்தப்படுத்திடக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இரக்கம் வரக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த இடத்துல எதுக்கு போடக்கூடிய கட்டளை? உணர்வுகளுக்கு போடக்கூடிய ஒரு கட்டளை. உணர்வுகளை நீங்க என்ன செய்யுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இன்னொரு இடத்தை பாருங்க, எப்பொழுதும் இரத்த உறவு மீது ஏற்படக்கூடிய பாசம் இருக்கிறதே, அது வந்து செயற்கையாக உருவாகியதல்ல, பிறப்பில் இருந்து உருவாகக்கூடிய விஷயம். ஒரு தந்தை தன் மகனுக்கு காட்டக்கூடிய பாசம், அது உலகத்தில் எவன் உச்சகட்டமாக அந்த இடத்துக்கு வந்தால் அந்த பாசத்துக்கு என்ன செய்யாது, ஈடாகாது. அது அவனுக்கு இயல்பில் அல்லாஹு தஆலா வைத்தது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இறைவன் ஏற்படுத்தி விட்டிருக்கக்கூடிய பாசம், உலகத்திலிருந்து வெளியே எவன் வந்து கருணை காட்டினாலும் சரி அந்த கருணைக்கு என்ன செய்யாது, அது ஈடாகாது. அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு மத்தியில் இறக்கம் உள்ளவன் இறைவன் மவத்தா, நேசத்தையும் ரஹ்மத்தையும் இறைவன் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹு சொல்றான். அப்ப இந்த இரத்த உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பாசம் இஸ்லாமே வலியுறுத்து. அல்லாஹு தாலா எல்லா படைப்பையும் படைத்த பின்னால முதலாவது இறைவனுக்கு முன்னால எழுந்து நின்று, இறைவா எனக்கு உரிமை என்ன அப்படி என்று கேட்டது சிலத்து ரஹம் தான். அதாவது இந்த ரஹம், அதாவது இந்த இரத்த உறவு, இந்த இரத்த பந்தம் எழும்பி கேட்டதுன்னு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். இந்த இரத்த பந்தத்தை ஒரு இடத்துல இஸ்லாம் என்ன செய்யுது, கட்டுமையாக எதிர்த்து பேசுது. இப்ப பத்ர் யுத்தம், பத்ர் யுத்தத்தில் எல்லா கைதிகளும் கிடைச்சாச்சு. முஸ்லிம்களுடைய நிலை என்னதான் பத்ர் யுத்தத்தில் வெற்றி பெற்று விட்டாலும் வீக்கான நிலை தான். பத்ர் யுத்தத்துடைய வெற்றி வேணும் என்றால் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு ஒரு உயர்ந்த நிலையாக இருந்தாலும் வீக்கான நிலையில தான் அவங்க இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் எல்லோருடைய உள்ளமும் இந்த இரத்த பந்தங்கள் தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கு. எங்கேயோ இருந்து நடந்த யுத்தம் இல்ல, அதான் இங்க மிக முக்கியம். இது வந்து வெளியிருந்து வந்து ஒரு நாட்டை தாக்கி நடந்த யுத்தம் அல்ல, இங்கே இருக்கிறது அந்த அந்த மக்காவில் பிறந்த மக்கள், எல்லா சொந்தக்காரர்கள், அண்ணன், தம்பி, பெரிய தந்தை, சிறிய தந்தை, மாமி, மச்சான், இப்படித்தான் இவங்க தான் இருக்கிறாங்க. அப்ப பொதுவாகவே சிந்தனை என்ன சொல்லும், எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், விடுதலை செஞ்சிருவோம், அப்படித்தான் சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளவும் அங்கதான் போச்சு, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உள்ளவும் அந்த பக்கம் தான் போச்சு. ஆனா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்ப ரத்த பாசமும் பந்தமும் இல்லாதவங்களா, அந்த பாசமே இல்லாதவங்களா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள்? இல்லை, அவர்களும் அதே கருணை, அதே நேசம். எந்த அளவுக்கு நேசம்னா, அவர் காவிர்களோடு கூட இரத்த உறவுகளை பேணுறதுல மிகவும் சிறந்த ஒரு மனிதராக இருந்தார் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு பட்டு வருது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு கொடுத்து அனுப்புறாங்க. அவர் எடுத்து என்ன செஞ்சார், அதை தனது முஷ்ரிக்கான ஒரு சகோதரருக்கு அன்பளிப்பு செய்து விட்டார். முஸ்லிக்கான ஒரு சகோதரர் ஒருவருக்கு என்ன செய்யறாரு, அன்பளிப்பு செஞ்சிட்டார். உமர் ரதியல்லாஹு யாரை யோசிக்கிறாங்க, காபிர்களோடு பெரும் கடும் போக்கு கொண்டு அந்த சிந்தனையில இருந்திருந்தா காபிரான ஒரு சகோதரருக்கு இந்த ட்ரெஸ் கொடுத்து அனுப்புவாரா? இல்ல, அவருக்கு அதெல்லாம் விளங்கி வச்சிருந்த ஒரு மனிதர். ஆனா அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாருடா, உணர்வு அப்படியே உள்வாங்கிக்கிட்டார், அப்படி கட்டுப்படுத்திக்கிட்டார். கட்டுப்படுத்திட்டு சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனது ஆலோசனை, எனக்கு என்ற சொந்தத்தில் ஒரு ஆளை தரணும், அலிக்கு அகில கொடுங்க, அபூபக்கருக்கு இவரை கொடுங்க, ஓத்தரா சொல்றார், யார் யார் சொந்தமும் மிச்ச நெருக்கமான சொந்தமும் அவங்கள கொடுங்க, இவர்கள் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கட்டும், இதான் எனது விருப்பம். இவர்கள் அவர்களுக்கு மரண தண்டனை, எதுக்கு தெரியுமா, எங்கள் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய நேசத்துக்கு எதிரானவர்களோடு எந்த விதமான கருணையும் எங்கள்கிட்ட கிடையாது, அல்லாஹ்வுக்கு எதிராக வந்தவர்கள், சுன்னாவுக்கு எதிராக வந்து எங்களோட போராடினவங்களோட தீனா உறவாண்டு வந்துட்டு எங்களுக்கு எது தீன் தான் என்பதை அவர்கள் உணரட்டும் அப்படின்னு அவர் சொன்னாங்க. ஆனா அது கொஞ்சம் ஹார்டான முடிவு, அது கொஞ்சம் ஹார்டான முடிவு, உள்ளத்தால் என்ன செய்ய முடியாது, உள்ளம் உள்வாங்காத ஒரு முடிவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவரோட கருத்தை செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு தஆலா வசனம் இருக்கிறான், ஏற்கனவே உங்களுக்கு இப்படி நடக்கும் என்றும் நான் உங்களை மன்னிப்பேன் என்றும் கதிரிலே எழுதி இல்லாது விட்டால், அல்லாஹ் அப்படித்தான் இறக்கினான். எப்படி, ஏற்கனவே உங்களுக்குரிய தீர்ப்பு நான் எழுதிட்டேன், நான் மன்னிப்பேன், இல்லை என்றால் நீங்க இப்ப செய்த வேலைக்கு உங்களுக்கு கடுமையான தண்டனை உங்களுக்கு என்ன செய்யும், வந்து அடைந்திருக்கும். எந்த நபிக்கும் அவர்கள் இந்த பூமியில் அதிகாரம் பெறும் வரைக்கும் கைதிகளில தேர்வு கிடையாது. அல்லாஹ் தஆலா ஏனென்றா, பலகீனமான நிலையில மன்னிக்கிறது நமக்கு வீக்கத்தான் காட்டும். பலகீனமான, சரி நான் உங்களே மன்னிச்சிட்டேன், ஜனாதிபதியை மன்னிச்சேன், அமைச்சரை மன்னிச்சேன்னு சும்மா ஒரு ஏழை சொன்னானுங்களே, மன்னிச்சா என்ன, மன்னிக்காட்டி என்ன, அவர் ஏற்கனவே வீக்கத்தான் இருக்கிறாரு. எப்ப மன்னிக்கிறது பவர் தெரியுமா, மேலிடத்துல இருந்த ஒரு அந்தஸ்தான் அதிகாரமான இடத்துல இருந்து அடிக்க முடிஞ்ச இடத்துல இருந்துட்டு வந்துட்டு ஓகே இப்ப மன்னிக்கிறேன்னா அது அதிகாரம். நீங்க ஏற்கனவே வீக்கா இருந்து நீங்க மன்னிச்சு விட்டீங்கன்னா என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா, கொஞ்சம் எங்களோட சேர விரும்புறாங்க, எங்களோட கொஞ்சம் இணைந்து கொள்ள விரும்புறாங்க. நீங்க மறைமுகமா அறிவிச்ச மாதிரி, மறைமுகமா அறிவிச்ச மாதிரி எங்களுக்கு அப்படி ஒன்று இல்லை என்பதை நீங்க செய்யும் வரைக்கும் எந்த நபிக்கும் அதாவது கைதிகள் விஷயத்தில் அதிகாரம் கிடையாது. அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், ஹத்தா யுஸ்கின ஃபில் அர்ம் அப்படின்னு குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கினான். எனவே அன்புள்ள சகோதரர், இது என்ன, உணர்வுகளுக்கு மேலால கொள்கை இஸ்லாம் பார்க்க சொன்ன ஒரு இடம். இந்த இடத்துல சொல்ல போனா சிலத்துர் ரஹம் தோர்த்து போகுது. இன்னொரு இடம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தம், அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சில மரங்களை வெட்டினாங்க, சில மரங்களை வெட்டினார்கள், அதாவது விளைச்சல் நிலங்கள் அவைகளை வெட்டினாங்க. கைத்தாலும் எது முடிவெடுத்தாலும் அல்லாஹ்வும் ரசூலும் அதை சொல்லி இருந்தால் அதுல நாம் என்ன செய்யலாம், அந்த உணர்வை வரவேற்கலாம். அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத இடங்களில் அந்த உணர்வை நாம் வரவேற்க முடியாது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உணர்வு என்னென்ன நேரங்களில் எல்லாம் கொள்கை உறுதியோடு மோதும், உணர்வுகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது என்பதை பற்றி தான் நான் இந்த இடத்திலே விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக உணர்வுகள் என்பது மதம், மார்க்கம், சிந்தனைகள், கொள்கைகள் எல்லாவற்றையும் தாண்டி ரவுஃப் என்ன, அதாவது ரவுஃப் மிகவும் இரக்கம் காட்டக்கூடியவனுடைய அடிமை என்ப அர்த்தம். அந்த ரவுஃப் என்ற சொல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உபயோகிக்கிறான். என்ன, அது ஒரு பொதுவான ஒரு அரபு சொல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உள்ளவர். அதே போல இன்னொரு கருணைக்குரிய வார்த்தை தான் ரஹீம், பில் முஃமினீன ரவுஃபுன் ரஹீம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்களோடு ரவுஃபாகவும் ரஹீமாகவும் இருப்பார்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்குரிய ஒரு நல்ல சிபத்தாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே போல தான் ரஃபத் ரஹ்மத் என்பது அல்லாஹு தஆலாவுடைய ஒரு நல்ல பண்பு, இரக்கம் வரும், அதை பார்க்கிற நேரத்தில் இரக்கம் வரும். இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் அதாவது கல்லடித்து கொல்லப்படுகிற நேரத்தில் பார்த்தா உள்ளத்தில் என்ன செய்யும், ஒரு இரக்கம் வரும், வரக்கூடாதுன்ட்டு அல்லாஹ் அந்த இடத்துல உங்களுக்கு வரும். அல்லாஹு தஆலா தான் ஏற்படுத்திக்கலாம், அல்லாஹ்வே தான் ரசூல் ஸல்லம் சொன்னாங்க, ஹாதி ரஹ்மத்துன் ஜஅலஹு அல்லாஹ் ஃபீ குலூபி இபாதிஹி, அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தின ஒரு உணர்வு இது. ஆனா அது உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நீங்க இறக்கம் காட்டுனீங்க என்று சொன்னால் நீங்க அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முரணாக உங்கள் உணர்வுகளை அந்த சூழல்ல உள்ளவன் கொஞ்சம் பயப்படலாம். ஏன்னா நடைமுறை படுத்துற சூழல் அவன் இருக்கிறான், வெளியில் உள்ளவன் பார்த்துட்டு அந்த விமர்சனமும் கமெண்ட்டும் தான் எழுதுவானே ஒழிய வேற எந்த பிரயோசனம் என்ன செய்யாது, அது தராது. அதனால அதை இதே சம்பந்தப்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு இறக்கம் வரக்கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றதா மிக முக்கியம் அங்க, ரஃபத்துன் ஃபீ தீனில்லா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இறக்கம் வரக்கூடாது. இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல எதுக்கு போடக்கூடிய கட்டளை, உணர்வுகளுக்கு போடக்கூடிய ஒரு கட்டளை. உமர் ரதியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு பட்டு வருது, உமர் ரதியல்லாஹு அன்ஹு கொடுத்து அனுப்புறாங்க. அவர் எடுத்து என்ன செஞ்சார், அதை தனது முஷ்ரிக்கான ஒரு சகோதரருக்கு அன்பளிப்பு செய்து விட்டார். முஷ்ரிக்கான ஒரு சகோதரர் ஒருவருக்கு என்ன செய்யறாரு, அன்பளிப்பு செஞ்சிட்டார். உமர் ரதியல்லாஹு யாரை யோசிக்கிறாங்க, காபிர்களோடு பெரும் கடும் போக்கு கொண்டு அந்த சிந்தனையில இருந்திருந்தா காபிரான ஒரு சகோதரருக்கு இந்த அட்ரஸ் கொடுத்து அனுப்புவாரா, இல்ல அவருக்கு அதெல்லாம் விளங்கி வச்சிருந்த ஒரு மனிதர். ஆனா அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்டாருடா, உணர்வு அப்படியே உள்வாங்கிக்கிட்டார், கட்டுப்படுத்திக்கிட்டார். கட்டுப்படுத்திட்டு சொன்னாரு அல்லாஹ்வை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சில மரங்களை வெட்டினாங்க, சில மரங்களை வெட்டினார்கள், அதாவது விளைச்சல் நிலங்கள் அவைகளை வெட்டினாங்க. இஸ்லாத்துடைய தடை என்ன, மரங்கள் விளைச்சல்கள் இதை என்ன செய்யக்கூடாது, வீணாக்க கூடாது. ஆனா அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல கொஞ்சம் அனுமதி கொடுத்தா, நீங்க வந்து என்னது, அதாவது அப்படியான மரங்களை நீங்கள் வெட்டினாலும் சரி, அல்லது தரக்தும் அலா உசூலிஹா, அதை அப்படியே நீங்க வைத்தாலும் சரி, ரெண்டும் உங்களுக்கு அனுமதி தான், உங்களுக்கு அனுமதி தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். காரணம் என்ன, எங்களுக்கு முதல் நோக்கம் கொள்கையை அந்த இடத்துல நிலைநாட்டுவதுதானே தவிர மரத்தை வெட்டாமிக்கிறதல்ல. மரத்தை வெட்டுவதன் மூலம் தான் கொள்கையை நாட்டணும்டா நிலைநாட்டணும்டா என்ன, அதை இஸ்லாம் என்ன செய்யும், செய்ய சொல்லும் என்பதை நாங்கள் அந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இது குர்ஆனில் இருந்து பல இடங்களை நீங்க பார்க்கலாம். அதே போல உணர்வுகள், அதாவது மிதமிஞ்சி போன ஒரு மகனுடைய தந்தையுடைய உதாரணத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாரு, மகனை பற்றி என்ன செஞ்சார், அல்லாஹ்விட்ட பிரார்த்தனை செஞ்சார், இன்னபினி மின் அஹலி, யா அல்லாஹ் என மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவர் தான், இன்ன வஅதக்கல் ஹக், உனது வாக்கு உண்மையானது, அதனால என்னை காப்பாத்திரு, அந்த புள்ளையே காப்பாத்தி என்னோட சேர்த்திரு என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன பதில் சொன்னார், இன்னஹு லைஸ மின் அஹலிக் வ இன்னஹு அமலுன் கைரு ஸாலிஹ் இன்னி அஇதுக அன் தகூன மினல் ஜாஹிலீன், அவர் உனது குடும்பத்தை சேர்ந்தவர் அல்ல, இது பொருத்தமான வேலையும் அல்ல, இது பொருத்தமான வேலையும் அல்ல, நீங்கள் அறியாமை அதாவது அறியாதவர்களில் ஆகிவிடுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். மகன் விஷயத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இல்ம் இல்லையா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த இல்ம் இருக்கிறது. ஆனா அவருடைய உணர்வு என்ன செய்யுது, அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத் இதை விட விசாலமானது அவருக்கு தெரியும். அதனால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி பார்க்கிறார். ஆனா அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டா, இல்லை என்று. ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த உணர்வு மேலிதல் என்ன செஞ்சு இருந்தது. இப்ப அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நூஹ் அலைஹிஸ்ஸலாமே கேட்கிறார், இவர் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஏன், அவர் சரி எது பிள்ளைன்னு தான் பார்க்கணும், அந்த இடத்துல எது சரி எது பிள்ளைன்னு பார்க்கணும், அல்லாவுடைய முடிவு வரும் வரைக்கும், அல்லாவுடைய முடிவு வரும் வரைக்கும், அல்லாவுடைய முடிவு அதுதான் சொன்னா அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை என்ன செய்யறோம், அடுத்த செகண்டே அவர் கட்டுப்பட்டுருவாரு. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு கொள்கையில உறுதியானவர், ஆனா தந்தைக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு, என்ன, நான் உங்களுக்காக என்ன செய்வேன், பாவ மன்னிப்பு தேடுவேன். அவர் இணை வைக்கிறான் தெரியும், சிறுக்கு வைக்கிறான் தெரியும், இந்த வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றவங்களை யாருக்கும் சொல்லல, ஆனா தந்தை என்பதனால என்ன செஞ்சாரு, அப்படி கேட்டாரு, நான் பாவ மன்னிப்பு தேடு. அல்லாஹ் தஆலா தந்தைக்காக பாவ மன்னிப்பு தேடுதல் அப்படின்றத கொஞ்சம் விரிச்சு பேசி பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு, தந்தைக்காக கூட பாவ மன்னிப்பு தேடக்கூடாதா, அப்படி ஒரு வல்கிறான ஒரு இதா, அப்படி இப்படி திருப்பி கேட்டார், எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கும், அது ஒரு பயங்கரமா தான் இருக்கும். தந்தைக்காக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் எப்படி சொல்ற, அவர்கள் மிக நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, நீங்க அப்படி என்ன செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அபூ தாலிபுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது வசனத்தை இறக்குறான், நீங்க வந்து பாவ மன்னிப்பு தேடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு சொன்னதெல்லாம் ஒரு வாக்காக சொன்னார், அது தெளிவான பின்னால் அவர் என்ன செஞ்சிட்டார், அதை விட்டு விட்டார்னு அல்லாஹ் தஆலா வசனம் இறக்கிறோம். இந்த இடங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பினை, உணர்வுகளுக்கு நாம எப்ப இஸ்திஸ்லமாக போடணும். இப்படி மட்டுமல்ல, இன்னொரு வகையில் ஹதீஸுக்கு வரமுத்து சொல்றேன், மத்த சைட்ல உணர்வுகளுக்கு வழிபடக்கூடாது. எப்படி, எதிர்க்கிற விஷயத்துல ஆதரிக்கிற விஷயத்துல மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு சார்பாக நின்று எதிரிகளையும் கொள்கைக்கு முரணானவர்களையும் மார்க்கத்துக்கு முரணான எதிர்க்கிற விஷயத்துல மட்டுமல்ல, அந்த மாதிரி இறைவனுக்கு சார்பாணிக்கிற இடம். பாவத்தை எதிர்க்கிற நேரத்தில் கூட உணர்வுகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இஸ்திஸ்லாம் ஆகிவிடக்கூடாது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், நீங்கள் மீனுக்குரியவரை போன்று ஆகிவிட வேண்டாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை போன்று ஆகிவிட வேண்டாம். ரசூலுல்லாஹி பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர் எதில் அப்படி ஆனாரு, பாவத்துக்கு சார்பாவா பாவத்துக்கு எதிராவா, பாவத்துக்கு எதிரா, பாவத்துக்கு எதிரா தான் அவர் இருந்தாரு. அல்லாஹ் சொல்ற அந்த விஷயத்துல அப்படி போயிடக்கூடாது. நீங்க அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொல்ற, அல்லாஹ் என்ன சொல்றான் வகையில், அவ்வளவுதான். அந்த இடத்துல என்ன நடக்குது, அவர் வந்து அந்த சமுதாயத்துக்கு எதிராக துவா கேட்டு போறாரு, அல்லாஹு தாலா அழிக்கணும், அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்தை அழிக்க நீங்களா எப்படி நேர்வழி பெறுவீர்கள் என்றுதான் என்ன செய்யறாரு, அவர் அந்த சமுதாயத்தோட கோவிச்சு கண்டு போறாரு. அந்த கோவிக்கிற நேரத்தில் அவரோட உள்ளத்துல என்ன ஏற்படுது, இறைவன் எனது பிரார்த்தனைக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யல, எனது பிரார்த்தனைக்கு ஏத்த மாதிரி தண்டனை என்ன செய்யல, அழிக்கல. உங்களுக்கு தண்டனை வரும் அவர் சொன்னார், வரல, தண்டனை வரும் சொன்னாரு வரல. எதனால அப்படி சொன்னாரு, எதிர்க்கிறதுக்கு தான் சொன்னாரு, பாவத்தை எதிர்க்கத்தான் சொன்னாரு. அவர் போயிட்டு வந்தனே அந்த மக்கள் என்ன செஞ்சிருந்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. 100,000 மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா, அல்லாஹு தாலா இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய எண்ணிக்கை சொன்ன ஒரே ஒரு நபியுடைய இடம் அந்த தான், மிஅத் அல்ஃபின் அவ் யஸீதுன், எனக்கு யாரும் தேவையில்லை என்றான் அல்லாஹ், எனக்கு சார்பானவர்களும் தேவையில்லை எதிரானவர்களும் எனக்கு தேவையில்லை என்பதை நிரூபிப்பதற்காக 100,000 மேற்பட்டவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். இதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹி பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தகுன் கஸாஹிபில் ஹூ, அந்த மாதிரி நீங்க என்ன செய்ய வேண்டாம், அவசரப்பட்டு விட வேண்டாம். இதை நினைச்சு உணர்வுல இன்னும் கொஞ்சம் பேர் மாறிடக்கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரும் நான் யூனுஸை விட சிறந்தவன் சொல்லிவிட வேண்டாம், யாரும் ஆனா ஹைரும் மின் யூனுஸ் இப்னு மத்தா அப்படி என்று சொல்லிவிட வேண்டாம். யூனுஸ் தந்தை பேர் மத்தா, அவருடைய அவரை விட நான் என்னது மிகவும் சிறந்தவன் சொல்லிட வேண்டாம், ஏன் நாங்களாம் நிதானமா நடக்கிறோம் என்னது, அப்படி யூனுஸை விட என்னது எதிராக நீங்க சொல்லிவிட வேண்டாம். இப்படி ரசூல் எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அப்ப எனவே அன்புள்ள சகோதரர்களே, எதிரான விஷயத்தில் கூட நம்மகிட்ட நிதானம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். உணர்வுகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இஸ்திஸ்லாம் ஆகிவிடக் கூடாது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. இது மாத்திரமல்ல, பல இடங்களில் இது போன்று நீங்க உங்களுக்கு நிறைய உதாரணங்களை என்ன செய்யலாம், கண்டுகொண்டு வரலாம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் நிறைய உதாரணங்கள். இப்ப ஹதீஸில் இருந்து பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது முஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை, முஹீத் என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை, பரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண், முகீத் என்ற ஒரு அடிமை, பரீரா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண், இவங்க ரெண்டு பேரும் யுத்தத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக வந்து கைது செய்யப்பட்டவர்கள். கைது செய்யப்பட்டான கணவனும் மனைவி, அவங்க ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும். முகீத் ஒரு இடத்துல என்ன செய்யறாரு, கைதியாக அதாவது அடிமையாக அதாவது வேலை செய்ய நிறுத்தப்படுகிறார். பரீரா இன்னொரு வீட்டில் அதாவது வேலைக்கு நிறுத்தப்படுகிறார். இப்ப ரெண்டு பேரும் எதிராக வந்தவங்க. இப்ப என்ன சொன்னால், திடீர்னு பரீராவுக்கு விடுதலை, பரீராவுக்கு எஜமான செஞ்சிட்டாரு, விடுதலை செஞ்சார், ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்கள விடுதலை செஞ்சாச்சு. முஹீத் வந்து என்ன இன்னும் அப்படியே இருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், விடுதலை ஆகின உடனே அவங்க வந்து என்ன செஞ்சா, விலகிட்டா, யாரு, பரீரா, முஹீதை விட்டு. ஆனா முஹீதுக்கு தன் கடந்த கால வாழ்க்கையில என்ன செய்ய முடியல, விடுதலையாக முடியல. எப்பொழுதும் பரீராண்ட தன் மனைவியுடைய சிந்தனையாவே என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஆனா வந்து பிரிஞ்சாச்சு, இவங்க விரும்பினா என்ன செய்யலாம், இவங்களுக்கு திரும்பி மனம் முடித்துக் கொள்ளலாம், அவங்களோட வாழ்க்கை என்ன செய்யலாம், தொடரலாம். ஆனால் பரீராவுக்கு அந்த விருப்பம் இருக்கல. முஹீத் எப்பொழுதும் பரீராவை கண்டா இது சம்பந்தமாக பேசுவார், கெஞ்சுவார், அழுவார். ஆனா அவ என்ன செய்யல, அந்த பெண்மணி அசைந்து கொடுக்கவில்லை. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, பரீராவை கூப்பிட்டு சேர்ந்து வாழலாமே அப்படின்னாங்க, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாமே சொன்னாங்க. அப்பதான் பரீரா கேட்டா, முருணி எனக்கு கட்டளையாக சொல்கிறீர்களா கேட்டாங்க, எனக்கு நீங்க வகையாக கட்டளையாக சொல்கிறீர்களான்னு கேட்டாங்க. இல்ல, நான் ஒரு ஆலோசனை தான் என்ன செய்யறேன் சொல்றேன். நான் இந்த இடத்துல நீங்க நினைச்சு பாருங்க, நம்மளை எல்லாரையும் கொண்டு போய் வச்சிருந்தா நம்ம யாருக்கு சார்பா நின்றுப்போம், முஹீதுக்கு சார்பா தான் என்ன செஞ்சிருப்போம், நின்றுப்போம். அப்போ எல்லாரோட உணர்வு எந்த பக்கத்துல நிக்குது, முஹீதுடைய சார்பான உணர்வுல தான் நிக்குது. யுத்தத்துக்கு எதிராக வந்தீங்க, அடிமையாக்கப்பட்டீங்க, இங்கேயே முஸ்லீம் ஆகிட்டீங்க, எல்லா விதமான சான்ஸ் இந்த மதினால இருக்குது, நம்மளால முடிஞ்ச அட்வைஸ் ஒரு மனத்தியாலத்துக்கு என்ன செய்வோம், நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்றுதான், முருணி ஏவறீங்களா, இல்லை, அப்படின்னு எனக்கு எந்த தேவையும் இல்லைன்றான், போயிட்டாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ஆச்சரியம் இல்லையா உங்களுக்குன்னு கேட்டான். அல்லாஹு தஆலாவோட படைப்பு கேட்கிறாங்க, ஆச்சரியம் இல்லையா, எப்படி முகீஸ் பரீராவை விரும்புகிறானோ அந்த அளவுக்கு பரீரா முகீஸை வெறுப்பது ஆச்சரியம் இல்லைன்னு கேட்டான். முகீஸ் எந்த அளவுக்கு பரீராவை விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு பரீரா முகீஸை வெறுப்பது இருக்கிறதே, உனக்கு ஆச்சரியம் இல்லையா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், கேட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடம் எங்களுக்கு என்ன சொல்லுது, ஒரு ஆட்சியாளராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தும் ஒரு நபியாக இருந்தும் அந்த இடத்துல உணர்வு செய்துக்கு ரசூலுல்லாஹி என்ன செய்யல, தீர்ப்பு சொல்லல, தீர்ப்பு சொல்லவும் முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஆலோசனை தான் அந்த இடத்துல என்ன செய்தார்கள் சொன்னார்கள், அதோடு ரசூல் ஸல்லல்லாஹு நிறுத்தி கொண்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுவும் நம்ம உணர்வுகளுக்கு கட்டுப்படக்கூடாது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரண்டு பேருக்கு மத்தியில் நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். எதற்காக சொன்னார்கள், அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்ம உடலால சக்தியற்றவரா, கடும் பலசாலி, அவ்வளவு வீரராக உள்ளவர் தான் அபூதர் கிஃபார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். எல்லா இன்னும் சொல்ல போனால் கிஃபார் கோத்திரம் ஹாஜிகளை கொள்ளையடிக்கின்ற கூட்டத்தில் பிரபலியமான இருந்த கோத்திரம் கிஃபார் கோத்திரம். அந்த கோத்திரத்தில் இருந்தவர் தான் அபூதர் கிஃபார் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூதர் அப்படின்னா எவ்வளவு பலம் இருந்திருக்கணும், சாதாரண பலம் அல்ல, அதுல இருந்தா தௌபா செஞ்சு இங்க வந்து மிக சிறந்த நபித்தோழர்கள் ஒருவராக மாறினார். பலமல்ல இருந்தது, தனது வேலையை தான் சுமக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அவங்களுக்கு எல்லாம் அந்த சம்பவம் தெரியும், தபூக் யுத்தத்து நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் முந்திட்டாங்க, எல்லாரும் முந்தி போயிட்டாங்க, அபூதர் கஃபாரிய காணம். ஆனால் அந்த யுத்தத்துக்கு எப்படி எதிர்பார்த்தாங்க, எல்லாரும் நிறைய பேர் வரமாட்டாங்கன்ற மாதிரி தான் யுத்தம் அது. கபி பின் மாலிக் வரல, ரழியல்லாஹு அன்ஹு பெரும் நிறைய சிறந்த ஏதாவது அறியப்பட்ட நபித்தோள்கள்லாம் வரல, அபூதர் ரழியல்லாஹு இல்லை. அப்போ எப்படி ஒரு மக்கள்கிட்ட சிந்தனை ஏற்படும், அபூதர் எங்கன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரும் காணல. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தூரத்தில் அபூதர் அல் கிஃபார் ரழியல்லாஹு அன்ஹு வர மாதிரி ஒரு ஒரு அடையாளம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன் அபாதர் அப்படின்னாங்க. அது வாரது அபூதர் அல் கிஃபாரியாக இருக்கலாம், தனியே வந்துட்டு இருந்தார். அவர் வருகின்ற வழியில் வாகனம் அதாவது பிறண்டு முடியாமல் வாகனம் அசையாமல் இருந்ததுனால தனது பொருள்களை தானே முதுகில் சுமந்து கண்டு தனியே வந்து கொண்டிருந்தார். யாரையும் உதவி கூட்டுக்கல மாட்டார், அபூதர் அல் கிஃபாரி தனியே வந்து கொண்டிருந்தார். அவர் தனியே வரத்துக்கு அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து விட்டு சொன்னார்கள், அபூதராக இருக்கலாம் என்று சொல்லிட்டு அல்லாஹு தால் அதாவது அபூதர் அல் கிஃபாரியை பொறுத்த வரைக்கும் எம்ஷி வஹ்தஹு வயமூத்து வஹ்தஹு வயுபஅஸு வஹ்தஹு, தனியாகவே நடப்பார், தனியாகவே மரணிப்பார், தனியாகவே எழுப்பப்படுவார் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். உறுதியான ஒரு மனிதர் தனியாக அப்படி ஒரு பெரும் யுத்தத்துக்குரிய எல்லா ஆயுதங்களை அவருக்குரிய பாதையில் தூக்கிட்டு வராண்டா. ஆனால் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நீங்கள் இரண்டு பேருக்கு இடையில் தீர்ப்பளிக்க வேண்டாம்னாங்க, நான் எனக்கு விரும்புவதையே உங்களுக்கு விரும்புகிறேன். ஏன், அவர் இறக்க சிந்தனையில் மிகவும் சாயக்கூடியவராக இருந்தார். இறக்கம் என்ற பகுதி அவருக்கு என்ன செய்தது, அப்போ என்ன செய்வார், ஒருவர் நடுநிலையில் நிற்கிற நேரத்தில் யாராவது கூட நொந்து போன இடத்துல வந்துட்டாங்கன்னா உண்மையாகவே நொந்து போய் வந்திருந்தால் சிந்தனை என்ன செய்யும், எங்களுக்கு அவருக்கு சார்பாகவே என்ன செய்யும் இருக்கும். மற்றவன் சிரிக்காமல் ஒத்த அப்படி அமைதியாக இருந்திருந்தானா அவனை குற்றவாளி மாதிரி தான் உள்ளம் என்ன செய்யும் நினைக்கும். ஆனால் உண்மையை நினைச்சு போனால் தலைகீழாக என்ன செய்யலாம், இருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் தீர்ப்பளிக்க போக வேண்டான்ட்டான், நீங்கள் தீர்ப்புக்கு போக வேண்டாம் என அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார். அது மாத்திரம் நம்மளை எதிர்க்கிறதே நம்மளுக்கு சரியான உணர்வு சரியாக இருக்கணும் என்பதற்கு உதாரணம் பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவம், நம்மளுக்கு தெரிந்த சம்பவம். இருவர் என்ன செய்யறாங்க, ஒருவர் நல்ல அமல் செய்யக்கூடியவர், இன்னொருவர் எப்பவும் பாவம் செய்யக்கூடிய, ரெண்டு பேரும் நண்பர்கள். இவர் எப்பவும் அவருக்கு உபதேசம் செய்வது, இப்படி பாவம் செய்யறியா அல்லாஹ் அழிச்சிருவான் அப்படியெல்லாம் உபதேசம் செய்யற பல வருடங்களாக. அவர் கணக்கே எடுக்கல, அவரு கணக்கில் எடுக்கல. ஒரு நாள் என்ன சொன்னாரு, அல்லாஹ் என்னைய கவனிக்கவோ உன்னை அனுப்பினு கேட்டார். அல்லாஹு தாலா என்னை கவனிக்கத்தானே உங்களை அனுப்பினார் சொல்லி, பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் உபதேசம் பண்ணி பதிமூணாவது வருஷம் இந்த பதில் சொன்னா எப்படி செய்யும், கேட்டுட்டு போறது வேற விஷயம், இந்த பதில் சொன்னா யாருக்குமே என்ன செய்யும், கோபம் வரும். கோபம் வந்த உடனே என்ன நினைக்கணும் தெரியுமா, உணர்வு கட்டுப்பட்டு கூட. இந்த இடங்கள் எல்லாம் உணர்வு கட்டுப்படுற இடம் அல்ல, அல்லாவுக்கு விருப்பமான இடங்கள்ல தான் உணர்வு கட்டுப்படணுமே ஒழிய உணர்வுகளுக்கு இங்கெல்லாம் கட்டுப்பட்ட நம்மளே நமது அழிவை தேடிக்கொள்ள அர்த்தம். அவர் கட்டுப்பட்டாரு, கட்டுப்பட்டு என்ன சொன்னார் தெரியுமா, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான்டார், அல்லாஹ் தாலா உன்னையே மன்னிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மறுமையில் இருவர் எழுப்பப்படுவார்கள், நான் மன்னிக்க மாட்டேன் என சத்தியம் பண்ணவன் யார், அதான் அல்லாஹ் கேட்க போறான், நான் மன்னிக்க மாட்டேன் சத்தியம் பண்ணவன் யார், உனது அமலை நான் அழித்து விட்டேன், அவனது பாவங்களை நான் மன்னித்து விட்டேன் அல்லாஹ் தாலா சொல்லுவான். சுபஹானல்லாஹ், அந்த இடத்துல கூட நம்ம எப்படி நடந்து கொள்ளணும், நம்மளோட உணர்வு மேலோங்கிற நேரத்தில் கூட நம்மளுக்கு கோவம் வருதா அஸ்தஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு நம்ம போயிட வேண்டியது அந்த இடத்த விட்டு. அல்லாஹ்வுக்கு முரணான வார்த்தைகளை சைத்தா பேச, ஏன்னா சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் நரகம் போனா லாபமா இவன் நரகம் போனா லாபமான்றதில்ல, ரெண்டு பேரும் ஒரு ஆள் போயிடணும். அவனுக்கு அது எப்படி மாத்தி போட்டாலும் என்ன செஞ்சிடணும், ஒரு ஆளை நரகத்துக்கு அனுப்பிடணும். அவன் தான் போகணும் சைத்தா ஒரு லட்சியம் வச்சிருந்தானா? இல்ல, ஒரு நிமிஷம் இவன் போயிட்டான், ஒரு நிமிடம். அப்ப அதன் அன்புள்ள சகோதரர்களே, எப்பொழுதும் இந்த மார்க்க விஷயத்தில் நாம் என்ன எப்படி புரிஞ்சுக்கணும், உணர்வுகளை, நல்ல உணர்வுகளை இஸ்லாம் வரவேற்கிறது, கெட்ட உணர்வுகளை இஸ்லாம் தடுக்கிறது, அதை எதிர்க்கிறது. நல்ல உணர்வுகளை வரவேற்கிற விஷயத்திலும் கெட்ட உணர்வுகளை நாங்கள் வெறுக்கிற விஷயத்திலும் எல்லா இடங்களிலும் எங்களை அறிவு மட்டும்தான் நினைச்சிடக்கூடாது. மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறேன் ஒரு முறை பார்த்து விட வேண்டும். ஹதீத் குர்ஆன் என்ன சொல்கிறது, ஹதீத் என்ன சொல்கிறது என்பது எங்களோட பார்வையில் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் எல்லா விஷயங்களும் என்ன செய்துவிடும், எங்களை விட்டு என்னது தகர்ந்து போய்விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர், இதுபோல நான் ஏராளமான உதாரணங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். ஒரு அடிப்படைக்காக நான் இந்த விஷயங்களை நான் சொன்னேன் அன்புள்ள சகோதரர்களே. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நட்பண்புகள் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக இருந்தாலும், நல்ல உணர்வுகள் இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஒரு பகுதிகளாக இருந்தாலும், அது முக்கம்மிலாத்துகளே தொரிய அசாசியாத்துகள் அல்ல. முக்கம்மிலாத் என்றால் இஸ்லாத்தை பூர்ணப்படுத்தக்கூடியவைகளை தவிர, அது இல்லாது விட்டால் இஸ்லாம் என்றோ, அது இருந்தால் தான் இஸ்லாம் என்றோ அர்த்தம் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனிதனுடைய கடைசி லெவலோ மேக்ஸிமம் லெவலையோ இது ரெண்டு கணக்கெடுக்கப்பட மாட்டார். ஒரு பூர்ணத்துவத்தில் அது பார்க்கப்படும். நல்ல மனிதர், அஹ்லாக்கு நிறைய இருக்குது, அகீதாவும் இருக்குது, மார்க்கம் எல்லாம் இருக்குது. ஆனா அடிப்படை அல்லாஹ்வுத்தால ஒருவனை சொர்க்கத்துக்கு செல்வ சொர்க்கத்துக்கு போடுவதற்கு அல்லது நரகத்துல போட்டுட்டு மன்னிச்சு விடுவதற்கு அடிப்படையாக அது என்ன செய்ய மாட்டாது, பார்க்கப்பட மாட்டாது. அதே போல ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் என்னது பூர்ணத்துவத்தில் அது என்ன செய்யும், கவனிக்கப்படும். பூர்ணத்துவத்தில் அது கவனிக்கப்படும். ஆனால் கடைசி நவலில் என்ன செய்யப்பட மாட்டாது, அது கவனிக்கப்பட மாட்டாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அபு தாலி எவ்வளவு நல்ல பண்புகள், எவ்வளவு நல்ல விஷயங்களை சுமந்தவராக இருந்தார். ஆனால் அவரது அகலாக்கும் அவரது தீனும், அதாவது அவரது நேர்மையும் அவரது அமானிதமும் அவருக்கு எந்த விதமான பயனம் என்ன செய்யல, அளிக்கவில்லை என்பது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. அது மாத்திரமல்ல, இப்னு ஜுதானை பத்தி ரசூலுல்லாஹிட்ட கேக்குறாங்க. இப்னு ஜுதான் ரசூலுல்லாஹிங்களை நீங்க என்ன சொல்றீங்க, ஆயிஷா ரலாம் கேக்குறாங்க, அவர் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார், இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவராக இருந்தார், கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவக்கூடியவராக இருந்தார், ஃபஹல் கான தாலிக நாஃபியஹு, அது அவருக்கு பலனாக இருக்குமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை என்றார். அவர் ஒரு நாளும் யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித்து விடு என்று சொன்னது கிடையாது. ஒரு நாளும் எனது பாவங்களை மன்னித்து விடு என்று சொன்னது கிடையாது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அவர் செய்ததெல்லாமே இந்த உலகத்திற்காக செய்தார், அவர் செய்ததெல்லாமே இந்த உலகத்திற்காக செய்தார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இந்த உலகத்திற்காக செய்தார் என்பதற்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். குபா மஸ்ஜிதுடைய இமாம் சாலிஹல் மகாமிசி அவர்கள் ஒரு குறிப்பு சொல்கிறார். என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னால், வல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் அந்த ரப்பிக்க தவாபன் வ ஹைருன் அமலா, அதால் மாலு வல் பனூனு ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, சொத்துக்களும் அதே போல அதாவது பிள்ளைகளும் இந்த உலகத்துடைய அலங்காரங்களில் ஒன்று. அதே நேரம் நிரந்தரமான நல்லமல்கள் தான், நிரந்தரமான நல்ல செய்கைகள் தான் சிறந்தது, சிறந்த கூலியையும் நல்ல எதிர்பார்ப்பும் உடையது என்று அல்லாஹ்வுத்தால என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இதை சொல்லிட்டு வல் பாக்கியாத்து சாலிஹாத், பாக்கியாத் எஞ்சக்கூடியவைகள், சாலிஹாத் நல்லவைகளில் நிரந்தரமாக எஞ்சக்கூடியவைகள், நல்ல நிரந்தரமாக எஞ்சக்கூடிய அல்லாஹ்வுத்தால சொல்றான். இந்த உலகத்துல ஒரு மனிதன் அல்லாஹ் அல்லாதவருக்காக இந்த உலகத்துல நிறைய வேலை செய்யறான்டா, அவன் பேருக்க வேண்டிதான் செய்யறான், அதுல சந்தேகமே இல்லை. இறைவன் அல்லாதவனுக்காக இந்த உலகத்தில் எவன் செயல்பட்டாலும் சரி, எந்த நல்ல விஷயத்தை அவன் செஞ்சாலும் சரி, அவனோட நோக்கம் என்னதான் இருக்கும், பெயர் தேர்றது, புகழ் தேர்றதா தான் இருக்கும். இறைவன் அல்லாமல் செய்யறதா இருந்தான், அது இயல்பில் அவங்க காட்டினாலும் காட்டாது விட்டாலும் அதான் அடிப்படை, வெளிப்படையாக காட்டினாலும் காட்டாது விட்டாலும். அதனால தான் ஒரு கோடி செலவழித்து ஒரு பேர் வைக்கிறான். ஒரு கோடி மண்டபத்துக்கு செலவழித்தவன் எவ்வளோ பெரிய தியாகியாக இருக்கணும், ஆனால் ஒரு பேரை விட்டு கொடுக்க மாட்டான். பெரும் மண்டபத்தை கட்டின ஒரு கோடி செலவழித்து, ஆனால் அந்த பேர் என்ன செய்ய மாட்டான், விட்டு கொடுக்க மாட்டான். அதுக்காக பேர் வச்சவன்லாம் முகஸ்துதி செஞ்சான்னு சொல்ல வரல. இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து நீங்கள் பார்க்கணும் எப்படின்னா, பெயர் வைக்கிறதுல மிக கவனமாக இருக்கக்கூடிய பேர். ஒரு மூமின் எப்படி இருப்பான், வைக்கல ஏடா மண்டபத்தோடன்னு சொல்லுவானா, சொல்ல மாட்டான். அந்த லெவலில் இருக்கக்கூடியவங்களாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த பேர் தான், பேர் தான் மிக முக்கியம். ஆனா அதாவது சாலிகள் மகாவிஸ் ஒரு குறிப்பு சொல்றாங்க, ஒரு மனிதன் மரணித்த உடனே இந்த உலகத்தை பட்டு முதலாவது எடுக்கப்படுறது பேர் தான். இந்த உலகத்தை விட்டு முதலாவது எடுக்கப்படுறது, இந்த உலகத்துக்கு வந்தோடனே அவனுக்கு முதலாவது வைக்கப்பட்டது பெயர். இந்த உலகத்தை விட்டு போடனே முதலாவது எடுக்கப்படுறதும் பெயர். மௌத்தாகின அடுத்த நிமிஷம் அப்துல் ரஹ்மானை கொண்டு வாங்க குளிப்பாட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க, ஜனாசா கொண்டு வாங்க குளிப்பாட்டுங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. அதுலேருந்து அவருடைய பேர் என்ன செஞ்சிடும், அவரை விட்டு நீங்கிவிடும். பேர் கொண்டு அவர் அழைக்கப்பட மாட்டார். ஆனால் அவன் வாழ்ந்தது ஃபுல்லாக எதுக்காக வேண்டி, பேருக்காக வேண்டிதான். ஆனால் மரணித்த உடனேயே அடுத்த ஜனாசாவுக்கும் ஒரு மன்னனுடைய ஜனாசாவுக்கும் மன்னனுடைய ஜனாசா தான், ஜனாசான் தான் அழைக்கப்படும். இவனும் ஜனாசா தான். இது சர்வசாதாரணமாக ஜனாசான்ற பேருக்குள்ள அவன் என்ன செஞ்சிடறான், போய்விடுகிறான். அவன் பேர் ரெண்டு இடத்துல மட்டும் சொல்லப்படும். அவன் பேர் இரண்டு இடத்துல மட்டும்தான் நம்ம சம்மந்தப்படுத்தி பேசுவோம். ஒன்று, அவன் செஞ்ச ஏதாவது நல்ல விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது. இன்னொன்று, அவன் செய்த கெட்ட விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது. வல் பாக்கியாத் அல்லாஹ் தஆலா சொல்றான், எஞ்சியவைகள் சாலிஹாத், நல்லவைகளாக உனக்கு எது எஞ்சிட்டு போகுதோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் என்னது, அதாவது ஹைரு, மிகவும் சிறந்த தவாபன், கூலி கிடைப்பதில் மிகவும் சிறந்த, நீ எதிர்பார்க்கிறதுல அதுதான் மிகவும் சிறந்தது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப நினைத்து பாருங்கள் சகோதரர்களே, ஒரு அதாவது என்னதான் இஸ்லாத்துக்கு வெளியிருந்த ஒரு மனிதன் அளவு செய்து விட்டாலும், அவன் இறைவனை எதிர்பார்க்காம செய்யற நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும் மக்ஃபிர்லி என்ற ஒரு வார்த்தை அவர் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. அதனால எந்த விதமான பலனும் அவருக்கு இல்லை. ஆனால் ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் இஸ்லாத்துக்கு ஒரு முன்னால நிறைய நல்ல அமல்களை செய்திருக்கிறேன், அதெல்லாம் எனக்கு கூலியா கிடைக்குமான்னு கேட்டாங்க. இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்கள் எதையெல்லாம் நல்லவங்களுக்காக செய்தீர்களோ அதனோடு சேர்த்து இஸ்லாத்திற்கு நுழைகிறீர்கள் அப்படின்னா. அப்ப ஈமான், அப்ப இஸ்லாம் நல்லவர்களை என்ன செய்யல, தடுக்கல, அதை வரவேற்குது. ஆனா ஈமான் இல்லாத இடத்தில் அதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. உலகத்துல வேணும்னா அது லாபங்களை என்ன செய்யலாம், ஈட்டி தரலாம். எனவே ஒரு மூமின் எப்பொழுது இந்த பார்வையில் இருக்கிறோம். இப்ப இந்த அடிப்படையில் நமக்கு நம்ம தவறான முறையில் அணுகக்கூடிய பல இடங்களை நான் இந்த இடத்துல என்ன செய்ய சுட்டி காட்டுகிறேன். எப்பொழுதும் உணர்வுக்கு இஸ்திஸ்லாம் ஆகாமல் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யணும். உணர்வுக்கு அப்படி என்று சொல்றது, நான் வந்து ஈமானிய உணர்வு, அடிப்படை உணர்வு இதெல்லாம் சொல்லல, மனித உள ரீதியான உணர்ச்சிகளை சொல்றேன். இந்த உணர்ச்சிகளுக்கு அடிப்படையாக அதாவது உள்வாங்கிக்கலாம தான் நம்ம எந்த விஷயத்திலே மார்க்கத்தில் என்ன செய்யணும், ஒரு முடிவெடுக்கணும். இல்லைன்னா தலைகீழான ஒரு முடிவு தான் நம்மளுக்கு என்ன செய்யும், எல்லா இடங்களிலும் நம்மளுக்கு ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக பொதுவாக குர்ஆன் சுன்னாவிலே இருக்கக்கூடிய மக்கள் அடிக்கடி பேசக்கூடிய ஒரு தவறான வார்த்தையில ஒன்றுதான், நம்ம குர்ஆன் சுன்னா சொல்லிக்கொள்றோம், தௌஹீத் என்ற வார்த்தையை சொல்லிக்கொள்றோம், ஆனால் அஹ்லாக் இல்லை. பாருங்க இந்த ஜமாத்துக்காரரை பாருங்க, அஹ்லாக் இருக்குது. இந்த கொள்கையில் உள்ளவனை பாருங்க, இல்லை எல்லா வழிகட்ட கொள்கையோட பேரையும் சொல்றது, அவன்கிட்ட எல்லாம் அஹ்லாக் இருக்குது, நம்மகிட்ட அஹ்லாக் இல்லை அப்படின்னு சொல்லி. அன்புள்ள சகோதரர்களே, எப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள்ட்ட அஹ்லாக்கு வராது, அதான் அர்த்தம், இல்லை என்பது அர்த்தம் இல்லை. ஏனென்றா குர்ஆன் சுன்னால இருந்து கொண்டு அஹ்லாக் வரல, குர்ஆன் சுன்னால வெளியில் இருந்துட்டு கொண்டு அஹ்லாக் வருது அப்படின்னு சொன்னா என்ன காரணம், அது எது அவர்களை பண்படுத்தியது அஹ்லாக்குக்கு, ஏன் குர்ஆன் சுன்னா பண்படுத்தலாம் போச்சு, எதுடைய வீக்கது, இஸ்லாமிய ஆட்சி 1400 வருஷம் ஒழுங்காக நடக்கலன்னு ஒருத்தன் சொன்னான்னு வைங்களே, அட அர்த்தம் அவர்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்பதல்ல, இஸ்லாத்தால் சரியாக ஆட்சி செய்ய முடியாது என்பதுதான். ஒரு ஆள் அப்படி சொன்னார்டா, 1400 அபூபக்கர் ரதியல்லாஹு அவர்களை தவிர, அல்லது அபூபக்கர் உமர் இவரை தவிர நல்ல ஆட்சி இஸ்லாமிய சமுதாயத்தில் நடக்கவில்லை, 1400 வருஷமா நடக்கலன்னு ஒரு ஆள் சொன்னார்னு வைங்க, இது அர்த்தம் ஆட்சியாளர் தவறா இருந்தான் அர்த்தம் இல்ல, இஸ்லாம கான்செப்ட் தவறு அர்த்தம், 1400 வருஷமா ஒன்றை செய்யலாம் அர்த்தம் என்ன, சாத்தியமில்லை அர்த்தம். எனவே சில வார்த்தைகள் பேசுற நேரத்தில் நாம் என்ன செய்யணும், கவனமாக யோசிச்சு பேச வேண்டும். எதுக்கு நம்ம இதை உபயோகிக்கிறோம், எந்த இடத்துல வைத்து உபயோகிக்கிறோம், அஹ்லாக்கு என்பது எப்பொழுதும் நமக்கு வேறொரு கொள்கையிலிருந்து ஒத்த நம்மளோட பேச வாரான்னு சொன்னா அவன் அடுத்த செகண்டே முதலாவது தயாராகிறது அஹ்லாக்கு தான். வெளியிருந்து ஒருத்தர் பேச வாரான்னு வைங்களேன், கொள்கைக்கு வெளியுள்ளவர், முதலாவது அவன் தயாராகிறது எதுக்கு, நம்ம நல்ல முறையில் நடந்துக்கணும், அவருக்கு நல்ல முறையில் மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி அனுப்பிடணும். ஆனால் உள்ளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1000 சண்டைக்கு அவர்களுக்குள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும், 1000 சண்டை இருக்கும். அங்கே போயிட்டு மார்க் அறிவில்லாமல் வந்தோம் எப்படி வெளியே வரான் தெரியுமா, காதியானை சந்திச்சு வராங்க, ஷியா குரூப்பை சந்திச்சுட்டு வராங்க, இபாதியாக்களை சந்திச்சுட்டு வராங்க, இஸ்லாத்துக்கு பரம விரோதியாக இருக்கக்கூடிய RSS சந்திச்சு வராங்க, உள்ளுக்கு சந்திச்சுட்டு வந்து என்ன அகலா கழிக்கிறாங்க தெரியுமா, என்ன பண்புடைய யூதர்களை சந்திச்சுட்டு வந்து என்ன பண்பாடு, என்ன ஒரு அதானே பலஸ்தீன்ல பார்க்கிறோம், அதானே குஜராத்ல பார்த்தோம், அதான் அந்த அஹ்லாக்கில் தானே பார்க்கிறோம், அதான் ஈராக்ல பார்த்தோம், அதான் நம்ம பொஸ்னியால பார்த்த பிறகு அந்த அஹ்லாக் வழங்கல நம்மளுக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, போகிற நேரத்தில் நம்மளுக்கு தர கௌரவம் தான் இவங்க வாழ்க்கையிலே முழுமையான அஹ்லாக் அப்படின்னு நினைத்துட்டு வெளியே வந்து கொள்கையில் இருக்கக்கூடியவர்களை கூட விமர்சித்து பேசக்கூடிய இடத்துக்கு மாறுறத பார்க்கணும். அன்புள்ள சகோதரர்களே, புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு தவறான இடம். அஹ்லாக்குக்கு அப்படி ஒரு பவர் இருக்கிறது, அது உண்மை. அஹ்லாக்குக்கு அப்படி ஒரு பவர் இருக்கிறது உண்மை. அது எப்படி? அதாவது உலகத்தில் உலகமாக கஞ்சனாக இருந்தாலும் மக்களோட சிரித்து பழகி இங்கிதமாக இருக்கிறவனுக்கு கிடைக்கிற பேர் இருக்குதே, உலகமாக தர்மசாலிக்கும் கிடைக்காத அவன் வந்து முகத்தை சுழிச்சிட்டு இருந்தான்டா. அவன் மக்களை பார்த்து முகத்தை சுழிச்சுக்கிட்டு மும்மெண்ட்டு போனான்னு வைங்களே, அவன் பெரிய தர்மம் செஞ்சவனா இருந்தாலும் ஏதோ இல்லாதுக்காண்டு வாங்குறான், அவனை பார்க்குற சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரம் மக்களை நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அன்புள்ள சகோதரி, ஆனால் தான் ரசூலாங்களை பார்த்து அல்லாஹு தஆலா என்ன சொன்னான், ஃபபிமா ரஹ்மத்தி மின் அல்லாஹிலின் தலஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பிலம் ஃபத்து மின் ஹவுலிக். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாகத்தான் நீங்கள் மென்மையாக நடந்து கொண்டீர்கள். நீங்கள் மட்டும் கடின வார்த்தை பேசக்கூடியவராக கடின சித்தமுடையவராக இருந்தால் உங்களை விட்டு அவர்கள் விரண்டு ஓடி இருப்பார்கள். அப்படின்னா என்ன, நீங்க வகையே சொன்னாலும் ஓடி இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னது வகை, உண்மையை தான் சொல்ல போறாங்க, ஓடி இருப்பாங்க. ஏன், அஹ்லாக் இல்லை. அப்படி இல்லாட்டி என்ன செய்திருப்பார்கள், ஓடி இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், எனவே அஹ்லாக் ஒரு மூமெண்ட் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி நம்ம திடீர்னு சந்திச்ச அஹ்லாக்கை வச்சு அவன் தான் நல்ல அஹ்லாக்கில் இருக்கிறான் நினைக்க கூடாது. பிழை குர்ஆன் இப்படி சொல்லலாம், குர்ஆன் சுன்னா பேசுகின்ற மக்களிலும் அஹ்லாக் இல்லாதவங்க இங்கே தானே செய்கிறாங்க, அது எவ்வளோ கவலையாக இருக்கு. இந்த வார்த்தையே சரி, குர்ஆன் சுன்னா பேசுகிறவங்க இன்றைக்கு அஹ்லாக் இல்லை அவன்கிட்ட தான் இருக்கிறன்றது நியாயவஞ்சகம். அது என்ன, அது எப்படி நான் கேட்குறேன், குர்ஆன் சுன்னா ஒத்தனை பண்படுத்தலையா, ஒரு 100 பேரை பண்படுத்தலையா, குர்ஆன் சுன்னா பண்படுத்தாமல் பிதத்து நூட்கள் எல்லாம் ஒத்தனை பண்படுத்திட்டேன்னு சொல்கிற சரியான அக்கைதாவா, சரியான ஈமானா? ஒன்று. இரண்டாவது நீங்கள் பாருங்கள், கொடுக்கல் வாங்கல ஈடுபடக்கூடியவர்கள் பேசக்கூடிய வார்த்தை, இதுவும் நயவஞ்சகமான வார்த்தை. சில பொழுதுக்கு நம்மளுக்கு குஃபுர் எழுதப்பட்டு விடலாம். எப்படி பேசுறாங்க தெரியுமா, கொடுக்கல் வாங்கல இன்னைக்கு முஸ்லீமே விட காபிர் தான் நல்லா இருக்கிறான் அப்படின்றான். அப்படின்னா என்ன, 160 கோடி பேரையும் இந்த குர்ஆன் சுன்னால ஒத்தனை கூட பண்படுத்தலை, அல்லது 1 கோடியை கூட என்ன செய்யல, பண்படுத்தலை. நேர்மைக்கு குர்ஆன் சுன்னா இல்லாம குஃபுரான வேதங்களையும் குஃபுரான செய்திகளை வைத்துக் கொண்டிருக்கிறவர்களை ஒரு கணிசமாக பண்படுத்திட்டு, அதான் அவருடைய அர்த்தம். இன்னும் சொல்ல போனால் இந்த வேதத்தை ஓதுகின்றது போல ஒரு சமுதாயம் வேற எந்த சமுதாயத்திலையும் கிடையாது, இந்த வேதத்தை போதிக்கின்ற அளவில் ஒரு சமுதாயம் வேற ஒரு சமுதாயத்தை என்னது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் வந்து கொடுக்கல் வாங்க, ஏன், அவனுக்கு ஒரு செக் ரிட்டனாக இருக்கும், அவன் 4 பேருக்கு பிசினஸ்ல பாதித்திருப்பான், அவனுக்கு எவனோத்தன் போட்டிருப்பான், அதனால டோட்டல் முஸ்லீம் சமுதாயத்தை விட யார் நல்லமா, அவன் கொடுக்கல், அவன் இன்னொருத்தனா அவர் நன் முஸ்லீமோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவன் நேர்மையா நடக்கிறவனா இருப்பான். இதான முடிவு, இது ரெண்டு பேரை வச்சு டோட்டல் சமுதாயத்தை என்ன செஞ்சிருது முடிவெடுத்து விடுவதா, இல்லை. இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் எல்லா நலவுகளும் அதிகம், இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் எல்லா நேர்மைகளும் அதிகம், இஸ்லாமிய சமுதாயத்தில் தான் எல்லா குணங்களும் அதிகம். ஆனால் இங்கும் குறையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், இங்கும் நேர்மையற்றவர்கள் இருக்கிறார்கள், இங்கும் பொய் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், இங்கும் அமானித மோசடி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஒப்பிட்டால் இந்த சமுதாயத்துக்கு இருக்கமா எந்த சமுதாயம் வராது. இதுதான் இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி நமக்கு இருக்க வேண்டிய நம்பிக்கை. அதை விட்டுட்டு டோட்டல் முஸ்லீமும் முடிச்சு, ஆனா அவன் மட்டும் எப்படி வெளியேறான்னு விளங்கல, சொல்றவன் மட்டும், சொல்றவன் தன்னை சொல்லலையே, நான் அஹ்லாக் உள்ள வேண்டதா அவன் சொல்ல வரான், மானா முஸ்லீம் எல்லாரும் என்னது மோசம், அப்படி நீ முஸ்லீமா நீ காபிரா, நீ யார், நீ மட்டும் எப்படி தனியாகினாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, யாராவது ஹலக்கன்னாஸ் மக்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்தான் அவர்களிலே மிக மோசமானவர். மக்கள் எல்லாம் நாசமாயிட்டாங்க சொல்றவன் நோக்கம் தான் நாசமாகல என்றதுதான், அவருக்கு சமுதாயத்தை பத்திய கவலை இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் எப்படி சொல்ல தெரியாதனால என்ன செய்யறது சொல்றது, அதனால மக்கள் எல்லாம் நாசமாகி விட்டார்கள் அப்படி சொன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாகும், அவர்தான் அவர்களிலே அழிந்து போனவர் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாம் எப்ப இந்த இடங்கள் எல்லாம் எதோட சம்பந்தப்பட்ட தெரியுமா, உணர்ச்சிகளோடும் உணர்வுகளோடும் சம்பந்தப்பட்டது, உணர்ச்சிகளோடும் உணர்வுகளோடு சம்பந்தப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமுதாயத்தில் தீப்பிடிக்க வைக்கணும்டா கொள்கை பிளவுகளை விட உணர்வு பிடிதான் அதிகம். ஒரு சமுதாயத்தில் நம்ம தீப்பிடிக்கிறதுக்கான ஏற்பாடு செஞ்சமெண்டு வைங்க, பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பற்றி வந்த அவதூறை மஸ்ஜிது நபவியில மிம்பர்ல இருந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கிறான், எல்லாருக்கும் தெரியும் உபை இப்னு சலூல் தான் இதுல என்ன செஞ்சாரு, மெயினா சம்பந்தப்பட்டிருந்தா பரத்துறதுக்கு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவருடைய தீமை என் வீடு வரை வந்து அடைந்து விட்டது, அவர்களை பற்றி நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனா இப்ப அவுஸ் ஹஸ்ரஜ், உபை இப்னு சலூல் அவுஸ் அல்லது ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சேர்ந்தவர், இப்ப ரசூலா கேட்கறதுக்கு முன்னால கூடுதலாக இருக்கின்றவர்கள் அன்சாரிகள். இப்ப உபை இப்னு சுலுல் முஸ்லிம் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு முனாஃபிக். இப்ப ரசூலா யாரை பத்தி கேட்கிறாங்கன்னு தெரியும். அப்ப எந்த கோத்திரத்தில் உபை இப்னு சுலுல் இருக்கிறாரோ அதுக்கு எதிரான கோத்திரத்தில் உள்ள நபி தோழர்கள் சொல்கிறார். ஒரு சிலர், எல்லாரும் இல்ல, ஒரு சிலர் சொல்றாங்க அல்லாஹ்வின் தூதரே அவர் யார் என்பது நம்மளுக்கு சொல்லுங்க, நாங்க மரண தண்டனை கொடுப்பதற்கு என்னது தயாராக இருக்கிறோம். உடனே உபை இப்னு சுலுல் கோத்திரத்தில் உள்ளவர் சொன்னாரு, அவர் எங்கட கோத்திரத்தில் இருக்கிறான் தெரிஞ்சுதான் நீங்க இதை சொன்னீங்க. எப்படி அவர் எங்கட கோத்திரத்தில் இருக்கிறார் என்று தெரிஞ்சுதான் நீங்க சொன்னீங்க, உங்கள உள்ளவராயிருக்க நீங்க சொல்லி இருக்க மாட்டீங்க. இங்கெல்லாம் உணர்வு எப்படி பத்திரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற ஒரு தலைவர் அந்த இடத்துல இருக்கிறதுனாலதான் அவைகளை நிர்வகித்து அந்த இடத்தை செஞ்சார், கொண்டு வந்தார். உண்மையில் சுயலாபம் கிடக்கூடிய தலைவர்கள் அந்த இடத்துல இருந்திருந்தால் தமது நேர்மையை பாதுகாப்பதற்கும் தமது உணர்வுகளை பாதுகாப்பதற்கும் தம்முடைய மரியாதையை பாதுகாப்பதற்கும் அந்த ரெண்டு சமுதாயத்தையுமே என்ன செஞ்சிருப்பாங்க, தாரை வாத்திருப்பார்கள், தீக்கிரை ஆக்கியிருப்பார்கள் தங்களோட இடத்தை பாதுகாக்கிறதுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்க்கிறாங்க இப்படி அவர் சொல்றார். அப்படி இல்லை, என் கோத்திரத்தில் உள்ளவராக இருந்தாலும் சரி நான் என்ன செஞ்சிருப்பேன் அதே தண்டனை தான் சொல்லு, இல்ல நீ செய்திருக்க மாட்டீங்க அப்படின்றாங்க. சத்தம் அதாவது என்ன செய்யறது அதிகமாகிறது. நபியர்கள் அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த இடத்தை விட்டு போனார்கள். காரணம், நபி தோழர்கள் ரசூலாங்க போன உடனே என்ன செஞ்சிருவாங்க, கவலைப்பட்டுவாங்க, நாங்க தான் என்ன செஞ்சிட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விட்டோம் என்று நினைத்து விடுவாங்க. அப்ப உணர்வு என்ன செய்யும், அவசரமாக தீப்பிடிக்க வைக்கவதற்கு மிக முக்கியமான ஊடகமாக பயன்படுத்துவார்கள். முஹாஜிர்கள் அன்சார்கள், அவர் அல்லாஹு தஆலா சூட்டிய பேர் முஹாஜிர்கள் அன்சார்கள். ஆனா அன்சார்கள் ஒருவருக்கு முஹாஜிர் அல்லது முஹாஜிர்கள் ஒருவருக்கு அன்சார் அடிச்சிடுறாங்க. ஹதீஸ்ல அப்படிதான் வருது. அடிச்ச நேரத்துல காலால் அடிச்சிடுறாரு. அடிச்ச நேரத்துல அவர் என்ன செஞ்சிருக்கோம், அந்த பிரச்சனையை ஏன் அடிச்சேன்னு கேட்டிருக்கேன். அவர் அப்படி சொல்றாரு, யாழல் முஹாஜிரின், முஹாஜிர்களை வாங்கிட்டாரு, யாழல் அன்சார் அன்சாரிகளை வாங்கிட்டாங்க. அந்த இடத்துல என்ன செய்யும், உணர்வுகள் அப்படி வளரும். வந்து நின்று அர்த்தம் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி எல்லாம் வந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. அது எல்லாம் ஒண்ணும், ஏன்னா எப்ப எடுத்தாலும் சஹாபாக்கள் ஒண்ணு டோட்டல் சஹாபாக்கள் அங்கே குழுமின மாதிரி என்ன செஞ்சிருவாங்க, விளங்கிடுவாங்க. அப்படி இல்லை, அந்த இடத்துக்கு பிரச்சனைக்குள்ள சஹாபாக்கள் குழுமினாங்கன்னு விளங்கணும். ஏன் நபித்தோழரை விமர்சிக்கிறோம், அதான் யூஸ் பண்றது. பாத்தீங்களா, நபித்தோழர் சண்டை பிடிச்சாங்களே அப்படின்னா டோட்டல் மதீனாவில் சஹாபாக்கள் மதீனா பள்ளிக்கு முன்கால கூட்டினாங்க அர்த்தம், ஒரு சண்டைக்காக வேண்டி. அப்படியே அர்த்தம் இல்லை, அன்சார்களை கொஞ்சம் பேர் முஹாஜில கொஞ்சம் பேர் அங்க கூட்டிட்டாங்க, சொல்லாங்க வெளியே வந்தாங்க. மாஹாதி ரசூலுல்லாஹி பிரச்சனை விசாரிக்கல, மாஹாதிஹி தாவல் ஜாஹிலியா தாஊஹா ஃபஇன்னஹா முன்தினா, என்ன இது ஜாஹிலி அழைப்பு, விட்டு விடுங்கள், இது நாற்றம் பிடித்த அழைப்பு. நாங்கள் முஹாஜிர் என்ற பேர் எவ்வளவு புனிதமானது, அன்சார் என்ற பேர் எவ்வளவு புனிதமானது. அந்த பெயர்களுக்காக இருந்தாலும் நம்ம வக்காலத்து வாங்கக்கூடாது, சண்டை பிடிக்க கூடாது. எங்க சரி பிள்ளைய பேசு, இவர் செஞ்சது சரியா இவர் செஞ்சது பிழையா, இதான் அந்த இடத்துல பேசப்படணுமே ஒழிய உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம என்ன செய்யக்கூடாது, போய்விடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இதே போன்ற ஒரு பகுதி தான் இப்ப நான் சொன்ன இஸ்லாமிய சமுதாயத்தோட பேசக்கூடிய பகுதியில் இருந்து இதே போன்ற ஒரு பகுதி தான் நம்ம வழிகேடு ஹக்கு என்று தீர்மானிக்கக்கூடிய பகுதி, வழிகேடு ஹக்கு என்று தீர்மானிக்கக்கூடிய பகுதிகள். உதாரணமாக அறிஞர் சையீத் குத்துப் பிரபல்யமான நூல் அவருடைய ஃபீ திலாலில் குர்ஆன். அவர் மேற்கத்தைய உலகத்துடைய அந்த வழிமுறையிலிருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக இஸ்லாமிய அந்த வழிக்குள் அப்படியே நுழைந்தவர். கடைசி வரைக்கும் மரண தண்டனை கண்டு கூட என்ன செய்யல, தனது புத்தகத்தை வாபஸ் வாங்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னவர். மைல் ஸ்டோன் என்ற அந்த புத்தகம், மைக்கற்கள் அப்படி என்று சொல்ற அந்த புத்தகத்தில் அவர் அதில் அது ஒரு முக்கியமான கன்செப்ட் அது சொல்லுது, அது தவறான கன்செப்ட் அது வேறு, ஆனால் தன்னை உயிர் போனால் என்ன செய்ய மாட்டேன், நான் அதை விட்டு வெளியே வர மாட்டேன்னு சொன்னவர். இது வந்து என்ன நினைச்சிட கூடாது, ஆ நல்ல பீதத்துவாதியை புகழ்கிறார்கள் அப்படின்னு ஆக்கிடக்கூடாது, இருக்கிறத நான் சொல்லுகிறேன். ஆனால் இந்த உணர்வு எங்களை என்ன செய்யும், ஒருத்தர் மரண தண்டனை கொடுக்கப்படக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தா மனிதன் உணர்வு என்ன செய்யும், அது ஒரு தியாகி, நம்ம எல்லாம் மரண தண்டனையை விட்டு மரணத்தையே நினைச்சு பார்க்கல, அவர் மரண தண்டனைக்கு போனவர், இவரை போய் விமர்சிக்கலாமா என்று ஒருத்தர் பார்க்கக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. விமர்சனம் எப்படி செய்யப்பட வேண்டும், ஏன் செய்யப்பட வேண்டும், எந்த இடத்துல அது பொருத்தம், யார் செய்ய வேண்டும் என்ற ஒரு பகுதிக்கு அது வேற. சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் விமர்சனம் செய்யறதும், சம்பந்தப்படாதவர்கள் விமர்சனம் செய்யதும், தேவையில்லாமல் விமர்சனம் செய்யறதும் வேற அம்சம். அது விமர்சிக்க தெரியாதவருடைய இயல்பான கெட்ட குணத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், அதை நான் இங்கே பேசல. நியாயமாக ஒருவர் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய நூட்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்குது, அரபில் மட்டுமல்ல பல நூட்களில் இருக்குது, ஆங்கிலத்தில் வெளியே வந்திருக்குது, தமிழில் இன்னும் மொழிபெயர்க்கிறாங்க. எத்தனையோ குர்ஆன் சுன்னாவோடு சம்பந்தப்பட்ட நூல்கள் எத்தனையோ இருக்கு, புகாரிய மொழிபெயர்ப்பிற்கு ஆள் இல்லை, முஸ்லீம மொழிபெயர்க்க சம்பந்தப்பட மாட்டாங்க, திருமிதி நசாயி இப்னு மாஜா குர்ஆன் இதெல்லாம் மொழிபெயர்க்க சம்பந்தப்பட மாட்டாங்க, ஆனால் தமது தலைவர்களுடைய நூல்களை மொழிபெயர்ப்பு சம்பந்தப்படுவார்கள், ஓடி வந்து மொழிபெயர்ப்பார்கள். ஒரு ஆசைக்கேன்னு ஒரு திருமதியை மொழிபெயர்க்க மாட்டாங்க, ஒரு நசாய மொழிபெயர மாட்டாங்க, ஒரு முஸ்னத் அகமத்ல ஒரு பாகத்தை மொழிபெயர்த்தாரேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா எதை மொழிபெயர்ப்பாங்க? இருக்கிற இந்த நூல்களை அப்ப மொழிபெயர்த்து வெளியே வருதுதானே. வெளியே வருகிற நேரத்தில் இதுல வழிகேடுகள் இருந்தால் நம்ம கட்டாய இந்த மக்களிடத்தில் அதை சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் அவருடைய மரண தண்டனையும் அவர் காட்டிய பொறுமையும் அவருடைய தியாகமும் எங்கள் மனதிலே இருப்பது என்பது நம்ம கூலி கொடுக்க போறவங்கல்ல, கூலி அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. அல்லாஹ் தஆலா கடைசி நிமிஷம் வரைக்கும் அவருடைய உள்ளத்தை அறிந்தவர். சில பொழுதுகளில் விமர்சி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். விமர்சிக்கிறவர் நரகவாதியாக இருக்கலாம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். விமர்சிக்கப்படுகின்றவர் சொர்க்கவாதியாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் விமர்சிக்கின்ற விஷயம் சரியா பிழையா உணர்வுகளுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, இஸ்திஸ்லாமாக கூடாது. என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த மாதிரி நேரங்களில் உணர்வுகளை கிளப்பி விட்டுருவாங்க. என்ன செய்தீங்க நரகவாதியா போயிட்டாரு, என்ன செஞ்சீங்க? அப்பதான் ரசூலுல்லாஹி சொன்னார், எனது ஷஃபாஅத்தால தான் அவருக்கு வேதனை குறைக்கப்பட்டிருக்கிறது, இல்லேண்டா நரகத்துடைய அடித்தட்டிலே இருப்பார் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அதை விட யாரும் செய்யல. ஆனா அபூ தாலிப் என்ன செய்யறோம்? அவர் அபூ தாலிபை சும்மா எடுத்து காபிரண்டு பேசல, தேவையான இடம் வருகிற நேரத்தில் நம்ம காபிரண்டு பேசுறோம். தேவையில்லாம அபூ தாலிப் காபிரான தனி தலை போட்டு என்ன செய்யல, பேசல. அது ஒரு தவறான அணுகுமுறை. ரசூலுல்லாஹி தந்தையும் தாயும் காபிரான தனித்தலை போட்டு பேசிக்கிறது இது தேவையே இல்லை. தேவைப்பட்ட இடத்துல என்ன செய்யணும், அதை பேச வேண்டும். இந்த இடத்துல என்னன்னா, முஆவியா ரழியல்லாஹு அவர்களை பேசுகின்ற நேரத்தில் சையத் குத்துப் அவர்கள் அல் அதாலத்துல் இஜ்திமாய சமூக நீதி என்ற நூலில் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் ஒரு நயவஞ்சகர் என்றார். யாரு? முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு. அப்ப நயவஞ்சகர் என்று சொல்லி சொன்னா முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுடைய தியாகத்தை விட சையத் குத்துபுடைய தியாகத்தை நம்ம அதிகரிச்சிருவோமா? இல்ல. முன்னுக்கு பின்னுக்கே பார்க்காம விமர்சிக்கிறாங்க, முன்னுக்கே பின்னுக்கே பார்த்தாலும் நடுவுல முனாபிக்ன்றது மாறிடுமா? நடுவுல முனாபிக்ன்றது முன்னாலையும் பின்னாலையும் புத்தகத்தை பார்த்தாலும் மாறிடுமா? இது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய இடம். நம்ம இந்த இடத்துல என்ன நினைக்கிறோம் என்று அவர்கள் புரியவில்லை. உணர்வுகளுக்கு கட்டுப்படுவதற்காகவே என்ன செய்யறாங்க, அதை திருப்புறாங்க. அப்படி ஒரு அர்த்தம் அல்ல அதுல. ஹசனுல் பன்னா ரஹிமுல்லா அவர்களை பற்றி ஒரு புத்தகம் வெளியானது தமிழ்ல. என்ன புத்தகம் தெரியுமா? ஹசனுல் பன்னாவுடைய நம்ம அந்த உரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த புத்தகத்தை வெளியே போட்டாங்க வேணுமெண்டி இலங்கையில். அதில் ஒரு வார்த்தை எழுதுறாங்க, ஹசனுல் பன்னாவுடைய வார்த்தைகள் வகையை போன்றவைகள், வகையை போன்ற தெளிவான முன்வைப்பு அப்படின்னு வார்த்தை போட்டிருந்தாங்க. பேசாம இருக்கலாமா? வகையை போன்ற தெளிவான முன்வைப்பு உலகத்தில் யாருக்கும் இல்லை, நபித்தோழர்களுக்கு இல்லை, அல்பானிக்கு இல்லை, பின்பங்க நினைச்சிருக்காங்கன்னா அல்பானிய பின்பாச நம்ம பாதுகாத்துக்கணும். அல்பானிக்கு இல்லை, பின்பாசுக்கு இல்லை, உசைமினுக்கு இல்லை, யாருக்கும் இல்லை. அந்த மாதிரி ஒரு இது என்னது, யாருக்குமே கிடையாது. வகையை போன தெளிவான முன்வைப்பு. இது இந்த மாதிரியான சப்ஜெக்டுகள் வருகின்ற பொழுது விமர்சித்தா அவங்களுக்கு ஒரு தியாகமும் இல்லை, அவங்க இந்த சமுதாயத்துக்கு நலவே செய்யல. அவர்களுடைய பகுதிகள் அவங்களோட எண்ணத்துக்கு நம்ம குறை சொன்ன அர்த்தமா? இல்லை. அவர்களுடைய ஹிசாபும் எனது ஹிசாபும் எமது ஹிசாபும் அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. எங்களை விட சிறந்தவர்களாக கூட அவங்க என்ன செஞ்சலாம் இருந்தவர்கள், அது நம்மளுக்கு தெரியாது. ஆனா சமுதாயத்தில் அல்லாஹ் எங்கிடத்துல கேட்க போட கேள்வி, அறிவு தந்திருந்தால், மார்க்க விளக்கம் எங்களுக்கு கிடைத்திருந்தால், ஒரு சமுதாயத்தில் தவறான கருத்துக்கள் பரவுற நேரத்தில் அதை விமர்சிக்க வேண்டும். ஒரு புத்தகம் எழுதினாங்க, அஸ்ஸுன்னா பைன அஹ்லில் ஃபிக்ஹ் வ அஹ்லில் ஹதீஸ். மாதா மார்க்க விளக்கம் உடைய ஃபுகஹாக்களுக்கும் குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய அஹ்லு சுன்னாவல் அதாவது இந்த முஹத்தீதீன்களுக்கும் மத்தியில் ஹதீஸ் எப்படி ரெண்டு பேரும் அணுகினாங்க, மார்க்க விற்பனர்கள் எப்படி அணுகினாங்க, ஹதீஸ் தோலை அறிஞர்கள் எப்படி அணுகினார்கள், ஒரு புத்தகம். இது அரபுல வந்து பெரிய ஃபித்னா ஏற்படுத்துச்சு. முகமது அல் கசாலி ரஹமஹுல்லாவுடைய புத்தகம், எகிப்தில் இருந்து மரணித்த முகமது அல் கசாலி ரஹமஹுல்லாவுடைய புத்தகம் பெரிய ஃபித்னா ஏற்படுத்துச்சு. என்ன காரணம் தெரியுமா? அதுல அவர் கேட்கிற பாட்டு லிஸ்ட் எல்லாம் சொல்லுவார், நான் வந்து இன்னென்ன அரபு பாடகிகள், இசை பாடகிகள் எல்லாம் சொல்லி நான் இந்த பாட்டெல்லாம் நான் கேட்கிறேன். ஏன் இந்த தாடியை வளர்த்து மார்க்கம் பேசக்கூடியவர்களுக்கு இந்த இசையை பத்தி இவ்வளவு வெறுப்பு விளங்கல? முகத்தை மூடி என்ன செய்யறாங்க, போறத்தையே மார்க்கம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இவது ஆண்மை குறைவால் ஏற்பட்ட ஆய்வு. இது அவர் சொன்ன பதில்கள் இதெல்லாம். இப்படி பேசுவார், பேசிட்டு ஆணுக்கு ரெண்டு மடங்கு, பெண்ணுக்கு ஒரு மடங்கு. ஏன்னா மகள் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்குது, அவனும் ஏன்னா கேட் காவல்காரர் காவலாளி ஆகிறார், அவனுக்கு ரெண்டு மடங்கு ஒரு மடங்கா அப்படி கேட்டார். யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய என் மகளுக்கு ரெண்டு மடங்கு ஒரு மடங்கும், ஏன்னா வீட்டில் காவலாளி ஆகிறாரு அவருக்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கான்னு கேட்டார். அப்படின்னா அவன் படித்தவன், படிச்சவங்க ஒரு மடங்கு, படிக்காதவனுக்கு ரெண்டு மடங்கான்னு கேட்டான். அவன் ஆண், அவன் பெண், இப்படி கேட்டாங்க. விரலை சூப்பித்து சாப்பிட்ட உடனேயே விரலை சூப்பிடுறாங்களே, எப்படி இந்த இந்த இது என்ன கால பழக்கம் இது, இப்படி ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்கிறான். அதே போல சிலருடைய தாடியை பத்தி அவர் விமர்சிக்கிற நேரத்தில், எப்படி தாடி வளர்க்குறாங்க, ஒரு தாடியுடைய மயிர் இன்னொரு தாடியோடு யுத்தம் செய்யறதுக்கு மாதிரி ரெடி ஆகிதான். சுபஹானல்லாஹ், ஒரு அறிஞராக இருந்து கொண்டு இந்த மாதிரி ஒரு காழ்ப்புணர்வை வெளிப்படுத்துகின்ற அளவில் எழுதினார். முகமது அல் கசாலி அவர்கள் நன் முஸ்லிம்ஸுக்கு, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு பதில் சொன்னதில் சிறந்த அறிஞர், மாற்றுக்கிறது கிடையாது. நிறைய மறுப்பு சொன்னார். இந்த இஸ்லாத்தை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு புரிய வைப்பதில் நிறைய முயற்சி எடுத்தார், அதுலேயும் சந்தேகம் கிடையாது. இஸ்லாத்துடைய உணர்வு அவர்கிட்ட வாழ்ந்தது, அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் இதெல்லாம் கண்டு போட்டு அதுக்காக வேண்டிய உடன்பட்டு சொல்கிறதா இல்லை, உட்டு கூட இருக்கலாம். நம்ம தமிழில் விமர்சிக்கவே தேவையில்லை, தமிழில் யாரும் பேசாட்டி பேசாமல் உத்தரப்ப ஒராளை பற்றி எதுவுமே கேள்விப்படலை. ஜமாலுத்தீன் அஃப்கானி என்று இன்றைக்கு தமிழில் விமர்சித்தவங்க யாரும் இல்லை. காரணம், ஜமாலுத்தீன் அஃப்கானியை பற்றி ஒரு புத்தகம் யாரும் எழுதவும் இல்லை, எதுவும் யாரும் சொல்லவும் இல்லை, அதனால் விட்டுட்டோம். யாராவது எழுதி சொன்னால் நம்ம பேச வேண்டி இருக்கும், இல்லையா நம்ம விட்டு போகிறோம், அவ்வளோதான். அது சம்பந்தம் இல்லை, கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி சொல்லணுமா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு நம்ம சொல்லி கேட்கவே இல்லாத ஒரு செய்தி, அப்படி சொல்லலை. இந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்தான். மொழிபெயர்த்த மட்டுமல்ல, அந்த புத்தகத்தில் இன்னொரு சில கருத்துக்களை நினைச்சு பார்க்குறேன். ஒரு ஒரு பெண் தனக்கு தானே திருமணம் செய்து கொள்ளலாம், ஹனஃபி மதபுடைய தீர்ப்பது. ஹனஃபி மதபுல ஒரு கருத்து என்னென்னா, ஒரு பெண்ணுக்கு வழி தேவையில்லை, அவங்களும் என்ன செய்யலாம், ஆணும் திருமணம் செஞ்சுக்கலாம், இவன் திருமணம் செஞ்சு அப்படின்னு போயிடலாம். இது வந்து இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குது, இது அவர் அதில் எழுதுறாரு. இது சில இடங்களுக்கு மேற்கத்திய உலகத்துக்கு பொருந்தி போகின்ற மார்க்க தீர்ப்பில் உண்டாயுது. இது அங்கே அப்ளை பண்ணட்டா, இதை அங்கே அப்ளை பண்ண, இதை மொழிபெயர்க்கிறார். ஒரு கீழே ஒரு குறிப்பில்லாமல், அடிக்குறிப்பில்லாமல் இது மொழிபெயர்க்கப்படுகிறது. அதற்காக வேண்டி மௌலவி இஸ்மாயில் சலஃபி அவர்கள் உண்மை விதத்தில் தொடராக மறுப்பு எழுதினார். அதுக்கு எப்படி திருப்பிட்டாங்க தெரியுமா, முகமது அல் கசாலி யார் இவங்க யார் இப்படியா பார்க்கறது, முகமது அல் கசாலி யார் அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த அறிஞரும் யாருக்கு முன் காலம் நிற்கலாது. ஆ, புத்தகத்தையே படிக்காமல், அறவே தெரியாமல், ஒரு ஒரு குர்ஆனும் படிக்காமல், ஒரு ஹதீதும் படிக்காமல் ஒரு ஆள் எடுத்தால் அது யோசிக்க தான் வேணும். ஏன்னா விமர்சிக்கிறனா எல்லாருக்கும் செய்யலாம், இல்மோட செய்யறாருன்னு மக்களுக்கு விளங்கும். அப்படி இல்லை, மக்கள் இல்மோட ஒருத்தர் செய்கிற நேரத்திலையும் அதை உணர்ச்சி என்ன செய்யறது, மாற்றி விட்டு திரு முகமது அல் கசாலி யார் அப்படி என்று கேட்கக்கூடிய இந்த இடங்களை எல்லாம் குர்ஆன் சுன்னாவை படிக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும்டா, நாங்கள் யாரையும் நரகவாதி என்றோ சொர்க்கவாதி என்றோ தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள். இந்த டைமில் இன்னொன்றை ஞாபகப்படுத்திக்கொள்ள நல்லாமல் நினைக்கிறேன், மாறியும் இருக்கக்கூடாது என்பதற்காக. நாகூர் இயம் ஹனிஃபா புதிதாக மரணித்தார். இதில் ஒரு சிலர், இது தேவையில்லாத ரிசர்ச், அவர் நரகவாதியா சொர்க்கவாதியா இது தேவையான்னு கேட்டேன். இதுதான் நாளை நாளை மறுமையில் எங்கட அமல்கள் நாசமாக போகுமே தவிர நம்ம எதுவும் பலன் காணப்போறதில்லை. ஒன்று மட்டும் செய்யலாம், அவர் விட்டு போன அவரது, அதாவது அவர் விட்டு போன அவருடைய செல்வாக்கு, அவர் செய்த சேவைகள் என்று அவர் கருதக்கூடியவைகள் எது மார்க்கத்துக்கு முரணும் பேசலாம். இசை பேசினார், இசை ஒரு என்னது, அதாவது மோசமான இஸ்லாம் மறுக்கக்கூடிய ஒரு கலைகள்ல உண்டு, இஸ்லாம் அங்கீகரிக்காதல உண்டு. ரெண்டாவது, சிறுக்கான பாடல் படித்தார், அதுல சிறுக்கு இருக்குது. ஏனென்றா அவருடைய அந்த ஓசையும் இசையும் 40-50 வருடங்கள் என்ன செய்து நிலைத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அப்பதனால குழந்தைகள் படிக்குதா, இது பிள்ளை, இது சிறுக்கான வார்த்தை, இது நல்லது, ஆனா இசை கேட்க கூடாது, இதை விளங்கப்படுத்தணும். வந்துட்டா போட்டு காட்டியல்ல, நல்லா கேளு, நல்லா பாடமாக்கு, இதுல இந்த அரவாச உற்றன்னு சொல்றதல்ல, அதை என்ற அளவுக்கு வெயிட் பண்ணிடணும். காதுகளுக்கு வந்த அடைதா அவனுக்கு வந்து அதை விளங்கப்படுத்தணும், இது பிழை, இது சரி அப்படின்னு. ஆனால் அவரை பற்றி தீர்ப்பு தேர்றதும், அவருடைய உள்ளத்தை பற்றி ஆய்வு செய்யறதும் என்னை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய வாசனை இல்லாதவர்கள் செய்யக்கூடிய கேடுகட்ட ஒரு முறைமை. எங்கேயும் நரகம் சொர்க்கம் என்ற தீர்ப்பு விஷயத்தை என்ன செய்யக்கூட கையில் எடுக்கக்கூடாது. ஒரு விஷயத்துக்கு மட்டும் நம்ம சிறுக்கா குஃப்ரான் செய்ய வேண்டியிருக்கிறது. எப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவ மன்னிப்பு தேட வேண்டாம்னு தடுக்கப்பட்டார்கள், அவர் சிறுக்கில் மரணித்தாரா இல்லையா தேட வேண்டியிருக்கும். நாம் அறிந்த வகையில் ஒருவர் சிறுக்கில் மரணிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே போய் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு கூடாது, போனோமா தொழுதமா துவா கேட்டமா வந்தமான்னு இருக்கணும். ஒருவரை பற்றி சிறுக்கு பற்றி எந்த செய்தியும் கிடைக்கலையா, எங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதற்கு இறைவன் தந்த சந்தர்ப்பம்னு நினைங்க, தேடித்தான் தொழ வேண்டும் என்று செயல சொல்லலை. நீங்க ஒரு வீட்டுக்கு சாப்பிட போகிறீர்களா, ஒரு சாப்பாடு வருகிறதா, அம்மின் அல் ஹலாலிஹாதா அம்மின் அல் ஹராம், இது ஹலால் இருந்து வந்ததா ஹராம்ல இருந்து வந்ததான்னு கேட்க வேண்டாம் நாங்க சொல்லலாம். ஒரு முஸ்லீம்ல வீட்டுக்கு போனா அசல் ஹலால், இது ஹராமாவும் இருக்கும், இப்படி தேவையில்லாத ஆய்வு என்னது செய்ய வேண்டாம் என்று சொன்னான். எப்ப இதை செய்யணும், ஒரு முஸ்லீமுக்கு விளங்கப்படுத்துற நேரத்தில், சிறுக்கு இருக்கா இதுல, இதுல குஃபர் இருக்குதா, இதுல வழிகேடு இருக்குதா, தேவையற்ற கருத்து இருக்குதா, அதை சொல்லணும். அவரை இஸ்லாமிய பாடகர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. அதே நேரம் அவருடைய தீர்ப்பு நம்ம கையில் எடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சில மனிதர்களுக்கு சில பொழுதுகள் அல்லாஹு தாலா 1000 பாவம் கோடி பாவம் செஞ்சிருந்தாலும் கூட மன்னிப்புக்கான சான்ஸை வேற எங்கேயோ வச்சிருப்பான், மன்னிப்புக்கான சான்ஸ் அவட உள்ளத்தோடு சம்பந்தப்படுத்தி வைத்திருப்பான். அதை நம்ம நினைக்கிறேன். எப்ப எல்லாருக்கும் அது வரலாம், எனக்கு வரலாம்னு நினைக்கிறோமா இல்லையா? நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சுட்டு நம்மள என்ன நினைக்கிறோம், அல்ல என்னை மன்னிச்சிருவான் அப்படி நினைக்கிறோமா இல்லையா? அவன் மத்தவனை மட்டும் மன்னிக்க மாட்டானா அப்படி நினைக்கிறோமா இல்லையா? ஒரு செய்தி அவரை பற்றி எழுதப்படுகின்ற ஒரு செய்தி, நல்லெண்ணத்தை ஏற்படுத்துவதற்காக கெட்டணத்தை போக்குவதற்கான இதை சொல்லவில்லை. கடையநல்லூரில் சந்திரசேகரன்ற ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரார். இஸ்லாத்துக்கு வந்ததற்கான பின்னணி காரணங்கள்ல எதை சொல்றாங்கன்னு சொன்னால், இஸ்லாத்துக்கு வந்ததற்கான காரணங்கள்ல அவர் இந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு, இவர் அதிகாலை நேரம் சுபகுக்கு முன்னே அண்ணன் நபி வரும்போது ஒரு பாடல், இந்த பாடல் வந்து அதில் ஒரு அகலாக்க ரசூலாங்க அகலாக்கை பத்தி சொல்லப்படுது. எழுதுறவரே சொல்றாரு இது வந்து ஆதாரமற்றது, இது வந்து ஆதாரமற்ற ஒரு செய்தி அப்படின்னு ரசூலாங்க வாழ்க்கை நடக்கல. ஆனா ரசூலாங்க அதை விட நட்பண்புள்ளவர் தான், சந்தேகம் கிடையாது. ஆனா அந்த பண்புல என்ன செய்யறா, அந்த குப்பை கொட்டக்கூடிய அந்த பெண்மணி வராத நேரத்தில் இவர் என்ன செய்யறாரு, ரசூலாங்க என்ன இன்னைக்கு முழலையே குப்பை என்று வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. பார்த்தா வந்து நோயாளியாக இருக்கிறாங்க, விசாரிச்சுட்டு வெளியே வராங்க ரசூலாங்க. இது எனக்கு கவர்ந்தது, அதனால் நான் இஸ்லாத்தை தழுவினேன். அதனால நான் இஸ்லாத்தை தழுவினேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னை கொண்டு உன்னை பார்த்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவுவது உனக்கு இந்த உலகமும் அதில் உள்ளவற்றை விட சிறந்தது. இது உண்டு அல்ல அங்கீகரிச்சிட்டான் வைங்க, அவர் இணை வைப்பு இல்லாமல் மரணிச்சார்னு வைங்க. நம்மளுக்கு தெரியாத இணை வைப்பு, ஆரம்ப காலத்தில் சிற்கான பாடல்கள் படித்தார், சிற்கான பாடல்கள் படித்தால் அது ஆழ்ந்த நம்பிக்கையில் அவர் இருந்தவராகவும் இருந்திருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடைசி கால பகுதி அதில் தான் இருந்தாரு, நம்மளுக்கு தெரியாது. இப்படி ஒரு மரணித்து அல்லாஹ்வுத்தல அந்த அமலை மட்டும் அங்கீகரிச்சிருந்தாண்டா, அல்லாஹ்வுத்தல அங்கீகரிச்சால் மன்னிச்சிட்டான்னு அர்த்தம். நம்ம வந்து ஏன் இன்னொருவருடைய செய்தி நம்ம தலையில போட்டுக்கோ, நம்மளோட கடமை என்ன தெரியுமா, எது ஷிர்க் எது பிதாத் எது வழிகேடு எது கூடாது எது ஹராம் அதை விளங்கப்படுத்துங்க. அது யாராக இருந்தாலும் சரி, தெய்வதாட்சணியமா பார்க்க கூடாது, நேர்மையாக முறையான விமர்சனங்களை நம்ம அதுல வைக்க வேண்டும். அது நமது கொள்கையில் உட்பட்டவரோ வெளிப்பட்டவரோ அதெல்லாம் மிக முக்கியம் இல்லை. ஆனால் அதற்காக வேண்டி எதிராகவோ ஆதரவாகவோ உணர்வுகளுக்கு என்ன செய்யக்கூடாது, அடிமைப்படக்கூடாது. எங்கள்ல யாரும் அந்த விஷயத்துல செல்வாக்கு செலுத்துவதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கக்கூடாது சகோதரர்களே. இப்படி வழங்குவதனால் தான் பல விஷயங்கள் நடந்துட்டு வருது. இறுதியாக இதே அடிப்படையில் தான் தமிழுலகத்தில் தௌஹீத் பிரச்சாரத்தில் கூடுதலாக ஈடுபட்டு பல மக்களுடைய ஏகத்துவத்திற்கும் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்திற்கும் காரணமாக இருந்தவரிடத்துல நம்ம மாற்று கருத்து தெரிவிக்கல, அதுல யாரும் மாற்று கருத்துல இல்லை. அதற்காக வேண்டி 30 வருஷமாக மார்க்க பணியில் ஈடுபட்டார் என்பதற்காக வேண்டி 31வது வருஷம் அதெல்லாத்தையும் பிழையண்டுட்டார், அதை ஞாபகப்படுத்திக்க கூடாது. 31வது வருஷம் பிழை என்று சொன்னாலும் 30 வருடங்கள் இதை பாராட்டினாரா இல்லையா, இவரை போராடினாரா இல்லையா அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எதை பார்க்கணும்னா எங்களுடைய நேசமும் வெறுப்பும் அன்பும் பகமே யாருக்கு வேண்டி, அல்லாஹுக்காக வேண்டி. அது தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அந்த அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவை எடுத்து சுன்னாவிலே குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஏராளமான விஷயங்கள் அப்படி என்று சொல்லி முரண்படாத எத்தனையோ விஷயங்களை கூட என்ன செய்தார்கள், தூக்கி வீசினார்கள். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன், அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு அம்சம், குர்ஆனுக்கு முரண்பட்டால் தூக்கி வீச வேண்டும் என்பது சின்ன பிள்ளைகளுக்கும் தெரிந்த ஒரு விஷயம், சின்ன பிள்ளைக்கும் தெரிஞ்ச. ஏன் இந்த அறிஞர்களுக்கு விளங்குவதில்லை, நாங்களாக தான் சொல்றோம். குர்ஆனுக்கு முரண்பட்டால் தூக்கி வீச வேண்டும் என்பது சின்ன பிள்ளைகளுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல மாற்று கருத்தை யாரா குர்ஆனுக்கு முரணா வச்சுக்கொண்டு வைப்பாங்களா, குர்ஆனுக்கு முரணா ரசூலாங்க பேசுவாங்களா, பேசி இருந்தா ரசூலாங்க வார்த்தையா, சந்தேகமே இல்லை. எங்களோட வாதம் அதல்ல, சஹியான ஹதீஸில் குர்ஆனுக்கு முரணானது அல்ல, இது புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி சஹியான ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரணானது அல்ல என்றுதான் வாதமே தவிர, இங்க குர்ஆனுக்கு முரண்பட்டா நம்ம ஏத்துக்களைத்தான் செய்யணும்னு யாரும் சொல்லல. அப்படியான வாதங்களை சொல்லி நபி அவர்களை நாம் பைத்தியகாரர் என்று சொல்கிறோம் என்று சொல்லி உதுபில்லாஹி மின்ஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகளில் ஆபாசமானவைகளை நாம் நுழைக்கிறோம் என்று சொல்லி இப்படியெல்லாம் முரணாக பேசி, அல் குர்ஆனுடைய விஷயத்தில் நிறைய எழுத்து தவறுகளை 700க்கும் மேற்பட்ட எழுத்து தவறுகளை நபித்தோழர்கள் விட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படியெல்லாம் வழிகேடுகள் விதைக்கப்பட்ட பின்னால யார் இந்த வழிகேடுகள்லாம் விதைக்கிற நேரத்தில் யாரை வச்சு முற்படுத்தி போய்கொண்டிருந்தாங்களோ அவருக்கே இது மிச்சமே என்ன செய்து கூடுதலாக போகிறது என்று விளங்கி அவர் என்ன செய்யறாரு, அதை தவிர்த்து வெளியே வரார், அதை தவிர்த்து வெளியே வருகிறார். வெளியே வந்த நேரத்தில் வழிகேடுகளை நம்ம வழங்கப்படுத்துவதை விட யார் அந்த வழிகேட்டை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாரோ அவங்க வழங்கப்படுத்துறதா என்னது இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்க மாட்ட இல்ம் இருந்ததுண்டா, அதை நினைத்துத்தான் இந்த தலைப்பு சென்ற வாரம் வழங்கப்பட்டது, பேசுங்கன்னு சொல்லப்பட்டதே தவிர கால் புணர்வுகளுக்காகவோ எந்த வெறுப்புக்காகவும் அல்ல. யாருடைய தீர்ப்பும் அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விஷயம். நான் இப்ப சொன்னதெல்லாம் அந்த அடிப்படை. யாருடைய தீர்ப்பும் அல்லாஹ்வுடைய கையில் உள்ள விஷயம். அதாவது மஹப்பத், எங்களது அன்பு, எங்களது நேசம், அது எமக்கும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கணும். அல்லாஹு தாலா அதை அறிந்தவன். நம்ம மஹப்பத் வைத்திருக்கிறோமா இல்லையா, அல்லாஹு தாலா அதை அறிந்தவன். ஆனா அந்த மஹப்பத் எதுக்கு கொண்டு போய் விடக்கூடாது? எங்கேயும் கொண்டு போய் அந்த கருத்துக்களை ஆதரிப்பதற்கோ நம்ம மௌனிக்கிறதுக்கோ விட்டுறக்கூடாது. வெறுப்பானவன் முரணா பேசினா பேசுறது, விருப்பமானவன் முரணா பேசினா அமைதி காக்கிறது பிழை. வெறுப்பானவனோ வெறுப்பற்றவனோ தவறாக பேசினால் நாம் அந்த தவறை சுட்டி காட்ட வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் பேசுகிறோமா, அப்படி வெளியே உள்ள மக்கள் என்ன செய்யணும்? அதை சுட்டி காட்டணும். இது தவறு. இது குர்ஆனுக்கு முரண், ஹதீஸுக்கு முரண். இந்த இடங்களில் எல்லாம் யார் உணர்வுகளுக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் என்ன செய்வார்கள்? கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணர்வுக்கு ஆரம்பமாக நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் என்ன செஞ்சு போயிடும். ஆரம்பத்தில் நீங்கள் விலகிடணும். விலகினர்கள் என்றால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சரியான கொள்கை இந்த உலகத்திலே நிலைநாட்ட முடியும். இந்த விஷயத்தின் இந்த தெளிவை நமக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் நீங்கள் இதை சொல்லணும், இதை உணர்த்த வேண்டும். மஹப்பத் வேறு, அன்பு வேறு, நேசம் வேறு. ஈமான் பிரிகிற நேரத்தில் ஈமான் சேர்ந்தா மஹப்பத்து, ஈமான் கொள்கை எல்லாம் உண்டு. ஈமான் பிரிஞ்சுட்டா மஹப்பத் எல்லாம் இருக்கும். அதே நேரம் என்ன, கொள்கைக்கு முரண், மார்க்கத்துக்கு முரண் என்பதை நாங்கள் விமர்சித்தே ஆக வேண்டும், வெளிப்படுத்தியே ஆக வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எல்லா நிலைகளிலும் உண்மையை சொல்லி, உண்மையை பேசி, தீமையை தடுத்து, தீமையை விமர்சித்து, உண்மையை பின்பற்றக்கூடியவர்களாகவும், தீமையை தவிர்க்கக்கூடியவர்களாகவும், அந்த மனோதைரியத்தை தந்தவர்களா, மனோதைரியத்தோடு இருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.